ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கை காலம் 60 வருடம் என்று சொல்லுகின்றோம் ஒரு கணக்கிற்கு. ஆனால் இந்த 60 என்று ஒரு கணக்கு எடுத்தாலும் நமது சூரிய குடும்பம் போன்று எத்தனையோ சூரிய குடும்பங்கள் அகண்ட அண்டத்திலே உண்டு. அதில் குறிப்பாக ஒரு எல்லையிட்டு காண்பிக்க வேண்டும் என்றால் 2000 சூரிய குடும்பம் என்று சொல்லலாம், அல்லது 1000 என்று சொல்லலாம். இப்படி எத்தனையோ அண்டங்களும் 1000, 2000 என்று சுழன்று கொண்டிருக்கின்றது. இதில் இந்த 60 என்று சொல்லும் பொழுது ஈஸ்வர ஆண்டிலே ஆரம்பித்து மறுபடியும் ஒரு சுழற்சி முடிந்து மீண்டும் அதே ஈஸ்வர ஆண்டுக்கு வரும்பொழுது 60 வருடம் ஆகின்றது. இந்த 2000 சூரிய குடும்பங்களும் ஒரு குளோப் போன்று நம் பூமி எப்படி சூரியனை சுற்றி வருகின்றது, இந்த 2000 ஒரு சுற்றி வரும்போது இதுதான் 60 வருடம், ஒரு காண்டம் என்றும் சொல்லுகின்றார்கள். ஆனாலும் இந்த சூரிய குடும்பங்கள் ஒன்றை ஒன்று அது தொடர்ந்து சுழன்று கொண்டு வந்தாலும் இதிலே ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் அது அது உமிழ்த்தக்கூடியது, அதாவது கழிவுகள் என்று சொல்லலாம். ஒரு வீட்டில் நாம் எப்படி தூசிகள் உருவாகின்றதோ வெளியே தள்ளுகின்றோமோ, இந்த பிரபஞ்சத்திற்கு உண்டான அந்த தூசுகள் அது கழிக்கப்பட போகும்போது, அது கழிவாக வரும்பொழுது வால் நட்சத்திரமாக அந்த பிடிப்பில் இல்லாது வெளியே வருகின்றது. அப்படி பிடிப்பில் இல்லாத வரும்பொழுது ஒரு பிரபஞ்சத்திலிருந்து உமிழ்த்தப்பட்ட இந்த கழிவுகள் அடுத்த பிரபஞ்சம் அதை நோக்கி வருமேயானால் அதில் இருக்கக்கூடிய மையத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அதை இழுத்து கவர்கின்றது. சூரியன் கவர்ந்தால் அதை மாற்றி அமைத்து நல்லதாக மாற்றுகின்றது. ஆனால் சூரியன் இழுக்கக்கூடிய அந்த பாதையிலே அந்த பிரபஞ்சத்தை சேர்ந்த பூமி அது இடைமறிக்குமே என்றால் அதிலே துருவ பகுதி வழியாக அதை கவர்ந்து இழுக்கின்றது. அப்படி கவர்ந்து இழுக்கப்பட போகும்போது எந்த பிரதேசத்தில் அந்த வால் நட்சத்திரம் என்று சொல்லுகின்றோமோ அந்த கழிவுகள் அது பால்வெளி அதாவது நமது காற்று மண்டலத்திலே மோதும் பொழுது நெருப்பாக மாறி அது அலைகளாக படர்ந்தாலும் விசுத்தன்மை கொண்ட நிலைகளாக படர்ந்து விடுகின்றது. இப்படி அந்த இன்னொரு பிரபஞ்சத்திலிருந்து வெளிப்பட்ட உணர்வுகள் அடுத்த பிரபஞ்சத்திற்குள் இது இணையமேனால் அது கழித்தது இங்கே இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு மாற்றமான நிலைகளை உண்டு பண்ணக்கூடியதாக அந்த சந்தர்ப்பம் அமைகின்றது. என்றால் சூரியன் கவர்ந்தால் மாற்றுகின்றது, ஆனால் அதற்குள் இருக்கக்கூடிய கோள்கள் கவரப்படப்போம் அந்த விசத்தன்மை பிரதேசங்கள் அது படரக்கூடிய சந்தர்ப்பம் வருகின்றது. பிரபஞ்சத்திற்கு மாற்றமாகின்றது. இது எப்படி இது புறநிலைகள் சூரியன் என்றும் கோள்கள் என்றும் நட்சத்திரம் என்றும் ஒரு பிரபஞ்சம் என்று ஒரு அமைப்பு என்று சொல்லுகின்றோமோ இதை போன்றுதான் ஒரு உயிர் ஒரு மனிதனுக்கு உருவாக்கக்கூடிய இந்த உயிரையும் அது உருவாக்கப்பட்ட இந்த உடலையும் ஒரு பிரபஞ்சம் என்றே சொல்லலாம். அந்த சூரியன் அங்கே கோள்களை நட்சத்திரங்களை உருவாக்கிக் கொண்டால் நமது உயிர் இந்த உடலையும் நாம் ஆன்மா என்று சொல்லுகின்றன. எண்ணங்கள் உணர்வுகள் இதையும் நம் உயிரால் தான் உருவாக்கப்படுகின்றது. இது ஒரு பிரபஞ்சம் தான். இப்படி நாம் ஒரு பிரபஞ்சம் என்று சொன்னாலும் இன்னொரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அது இன்னொரு பிரபஞ்சம் ஆகின்றது. அது அவனுக்குள் விளைய வைத்த உணர்வுகள் வெளிவரும் பொழுது அது படர்ந்து வந்தாலும் அதை நுகரக்கூடிய பாதையிலே அல்லது அந்த உணர்வுகளை கவரக்கூடிய சந்தர்ப்பமாக நமக்கு இணைந்தால் அவன் உடலில் விளைந்த உணர்வுகள் நமக்குள் வந்து சேர்ந்து விடுகின்றது. முதல்ல சொன்ன மாதிரி வால் நட்சத்திரம் எப்படி என்று அங்கே புலத்தில் சொல்லுகின்றோமோ இது போன்ற ஒரு மனிதன் கழிக்கக்கூடிய அவனிடமிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகளை நாம் நுகர்ந்தால் அவன் நோய்வாய்ப்பட்டிருந்தான் அல்லது ஆத்திரப்படக்கூடியவனாக இருந்தான் அல்லது உடலிலே வேற உபாதைகள் கொண்டவனாக இருக்கின்றான் அல்லது வேற குணங்கள் கொண்டவனாக எந்த உணவின் தன்மை அவன் அதிகமாக விளைவித்து வெளிப்படுத்துகின்றானோ அதே உணர்வுகளை நாம் நுகரும் பொழுது அவனுடைய குணங்களைப் போன்றே அல்லது அவன் உடலில் இருக்கக்கூடிய நோய்களைப் போன்றே அல்லது அவனுடைய செயலாக்கங்களைப் போன்றே நமக்குள்ளும் வந்து விடுகின்றது. இப்படித்தான் இந்த புறநிலைகள் அங்கே எப்படி சூரிய குடும்பத்தினுடைய மாற்றமாக இதே மாதிரி மனிதனுக்கு மனிதன் நாம் தொடர்பு கொண்டுதான் வாழ்கின்றோம். யாரும் பிரிந்தில்லை. நாம் சொல்லலாம் அவர் தெரிந்தவர், இவர் எனக்கு தெரியாதவர், அவரை பற்றி எனக்கு தெரியாது என்று சொன்னாலும் இங்கு தெரிந்தது தெரியாதை பற்றி பேச்சு இல்லை. சந்தர்ப்பம் ஒன்றுக்கொன்று அது மோதி இணையும் நிலையில் அதுதான் பிரம்மா என்று சொல்வது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் நிகழ்ந்து விட்டால் தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி அந்த அலைகள் நமக்குள் வரத்தான் செய்யும், அதனுடைய உணர்வுகள் இயக்கத்தான் செய்யும். ஆக இது போன்ற நிலைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரியவர் உணர்வுகள் இது போன்று வந்தால் அதை மாற்றி அமைக்கக்கூடிய திறனை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் குருநாதர் இதையெல்லாம் சொல்லி அடுத்தவருடைய உணர்வுகள் நமக்குள் வந்தால் என்ன செய்யும், எப்படிப்பட்ட நிலைகள் மாறும், அவை எங்கோ ஏதோ ஒரு தெய்வம் இயக்கிறது என்று இல்லாதபடி இந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்காக இந்த விளக்கங்களை குரு நமக்கு உணர்த்துகின்றார்கள். ஆண்டுகளை கணக்கிடும் பொழுது இன்று இயேசு கிறிஸ்துவை வைத்து 2000 ஆண்டு என்றும் சொல்லுகின்றார்கள். இப்போ முஸ்லிம் மதத்தவர்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்களும் ஒரு கணக்கீடுகளை சொல்லி அந்த வருட கணக்குகளை கொண்டு வருகின்றார்கள். இன்று தமிழ் மரபுப்படி எடுத்தாலும் அது வள்ளுவராண்டும் வாலி என்றும் இப்படி இந்த 2000 என்று சொல்லப்பட போம்பதே எப்படி ஒரு மாற்றங்கள். 2000 சூரிய குடும்பம் ஒன்றை ஒன்று தள்ளி வந்தது ஒரு கூட்டமைப்பாக 2000 என்ற ஒரு எண்ணிக்கைக்கு வருவது போன்று இந்த சுழற்சிகளும், அதாவது 2000 என்று வந்துவிட்டாலே இது மாற்றத்திற்கு உண்டான அறிகுறி. ஏனென்றால் ஒரு சுழற்சி முடிந்து விடுகின்றது. அதைத்தான் அக்காலங்களில் இதையெல்லாம் சாதாரண மனிதனுக்குள்ளும் இந்த உண்மையை இயற்கையுடைய நியதிகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கணக்கீடுகளை வைத்து இதற்குள் மனிதன் எத்தகைய நிலை பெற வேண்டும், எந்த எல்லை அடைய வேண்டும், நாம் இது போன்ற நிலைகள் தான் நாம் சுழன்று கொண்டுள்ளோம் என்றால் இது போன்று ஒரு இருண்ட நிலையான விஷத்தன்மை கொண்ட அதனுடைய தாக்குதலால் ஏற்படக்கூடிய வெப்பத்தினால் தான் உயிரணுக்கள் தோன்றுகின்றது. அந்த உயிரணுக்கள் தோன்றி அதனுடைய நிலையில் வளர்ச்சி அடைவதற்கு எத்தனை கோடி ஆண்டுகள் ஆகின்றது. ஆனால் அப்படி உயிரணுக்கள் தோன்றிய பின் அந்த உணர்வுகளை உயிரை போன்ற நிலைகளை ஒளியாக மாற்றி இந்த பிரபஞ்சம் என்று சொல்லுகின்றமே துருவம் என்று அந்தந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய கோள்களில் பூமியில் அந்த துருவ பகுதியில் இதுபோன்று உணர்வை ஒளியாக மாற்றியவர்கள் ஒவ்வொரு பிரபஞ்சம் என்று ஒரு சூரிய குடும்பம் என்று எடுத்தாலும் 2000 சூரிய குடும்பத்திலும் இதுபோன்று வளர்ச்சி பெற்ற ஞானத்தினுடைய முதிர்ச்சி பெற்ற ஒளியான ஆன்மாக்களும் உண்டு. நாம் சொல்லக்கூடிய துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் போன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் இது போன்று உண்டு. ஆக அவர்கள் ஒரு கூட்டமைப்பாக இது வளர்ந்து வாழ்ந்து கொண்டுதான் உள்ளார்கள். ஆக இது போன்றுதான் இயற்கை உருவான நிலைகளில் வளர்ச்சி பெற்ற ஞானிகள் காட்டிய வழியில் நாம் எதன் வழி செயல்படுத்த வேண்டும். இன்று அரசியல் ரீதியோ மற்ற எத்தனை ரீதிகளோ எடுத்துக்கொண்டாலும் மற்ற எந்த அமைப்பு கொண்டதாக இருந்தாலும் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த 2000 ஆண்டுகளுக்கு பின் இந்த பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் அந்த மாற்றத்தினுடைய அறிகுறிகளாக ஒரு பிரபஞ்சம் இன்னொரு பிரபஞ்சத்திற்குள் அது உமிழ்த்தக்கூடிய நிலைகள் கலந்தால் எப்படி அங்கே மாற்றமாகின்றதோ இது போன்று நமது பூமிக்குள்ளும் எல்லா வகைகளிலும் மனிதனுடைய சிந்தனைகளுக்குள் இந்த மாற்றங்களை உருப்பெறக்கூடிய சந்தர்ப்பங்களாக இது ஒரு மாறி மனிதனுடைய முழுமையான சிந்தனைகளை மாறக்கூடிய காலகட்டமாக இன்று வந்து கொண்டுள்ளது. ஆக இது போன்ற வந்து கொண்டுள்ள நிலைகளைத்தான் நாம் தெளிந்த நிலைகள் கொண்டு சிந்தித்து இதிலே எப்படி ஒரு நம் பிரபஞ்சத்தை சேர்ந்த அதாவது 27 நட்சத்திரங்களும் இந்த சூரிய குடும்பத்தை சார்ந்ததாக இருந்தாலும் அதிலே வளர்ச்சி பெற்ற முதன்மை பெற்ற கார்த்திகை நட்சத்திரம் அதற்கென்று நம் சூரியன் எப்படி 27 நட்சத்திரங்கள் கோள்களை உருவாக்கி ஒரு பிரபஞ்சமாக ஆனதோ அதே போன்று இந்த கார்த்திகை நட்சத்திரம் தனக்கென்று உபகோள்களையும் நட்சத்திரங்களை உருவாக்கி ஒரு தனி பிரபஞ்சமாக வளர்ச்சியினுடைய பாதைகளுக்கு செல்லக்கூடிய நிலை வந்துவிட்டது. அதே சமயத்தில் அதே போன்று ரேவதி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் இது போன்று ஏனைய நட்சத்திரங்களும் இதே போன்று கார்த்திகை நட்சத்திரத்தை போன்றே ஒளியின் தன்மையாக பிரிந்து கொண்டு அது ஒரு கூட்டமைப்பாக அது ஒரு தனி பிரபஞ்சமாக உருவாக்கக்கூடிய நிலைகள் இப்படி வந்தாலும் இதிலே நாம் வாழக்கூடிய இந்த பிரபஞ்சம் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாற்றத்திற்கு உண்டான நிலைகள் மிக சமீபத்தில் தான் இருக்கின்றது. ஆக அந்த கார்த்திகை நட்சத்திரம் எப்படி தனக்கென்று ஒரு கோள்களையும் நட்சத்திரங்கள் அமைத்து பிரபஞ்சமாக அமைக்கின்றோ இது போன்று நமது குருநாதர் காட்டிய அருள்வழியில் நாம் இந்த உடல் வாழ்க்கையில் இந்த பூமியினுடைய வாழ்க்கையில் இதுதான் நிலைத்தது, இதிலேதான் நாம் வாழ முடியும் என்ற இந்த பற்று இங்கே உடலிச்சை கொண்டு உடலுக்காக இன்று நாம் வாழக்கூடிய நிலை என்று இதை இந்த நிலையில்லாத இந்த நிலையை என்னாத வழி இதிலிருந்து பிரிந்து சென்று முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஒளியின் கூட்டமைப்பாக ஏனைய ரிஷிகள் பேரண்ட மகரிஷிகள் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டமைப்பிலே அந்த குழுமம் அந்த குழுவிற்குள் நாம் இணைந்து அவர்களை போன்ற வேக நிலை அடைய வேண்டும். அதற்குத்தான் இது போன்ற இயற்கையினுடைய நியதிகளையும் பிரபஞ்சத்தினுடைய மாற்றங்களையும் கோள்களுடைய சுழற்சிகளையும் அது புதிதாக உருவாகக்கூடிய நிலையில் மற்றவருக்கு உணவில்லை என்றால் அதனுடைய மாற்றமாகக்கூடிய நிலையிலும் சொல்லி நாம் இந்த உடலுக்கு பின் உயிரோடு ஒன்று என்றுமே அழியாத நிலை பெற வேண்டும் என்பதை இதிலே நமக்கு ஆழமாகவும் அழுத்தமாகவும் அது உண்மை உணர்வுகளை குருநாதர் காட்டியவர்கள் எனக்கு நமக்கு தெளிவாக பதிவு செய்கின்றார்கள்.
இந்த 2000 சூரிய குடும்பங்களை நமது பிரபஞ்சம் சுழன்று வருவதற்கு 60 வருடங்கள் ஆகின்றது. 60 வருடங்களுக்கு ஒரு மாற்றங்கள் இந்த பூமியில் நிகழ்ந்து கொண்டுதான். காரணம், 60 வருடங்கள் மற்ற 2000 சூரிய குடும்பங்கள் விளைவித்த உணவினை அதனதன் மேற்கொள்ளும் போது ஒவ்வொரு கோள்களிலும் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் உரிய தூசிகள் உண்டு. அப்ப நாம் இந்த 2000 சூரிய குடும்பங்களில் நமது சூரிய குடும்பம் சுழன்று வரும்போது அதில் ஒதுங்கிய பிற மண்டலங்களின் தூசிகளை நமது பூமி கவர நேருகின்ற நமது சூரியன் கவர நேருகின்றது. அவ்வாறு அந்த தூசியில் உள்ள விஷத்தன்மையை அது நவந்து தனது பால் எடுத்துக்கொண்டு அது மாற்றி நமது பிரபஞ்சத்தில் மாற்றம் தன்மை வருகின்றது. அது மாற்றி அமைக்கும் திறனுக்கு முன் நமது கோள் பூமி துருவப்பயில் நேராக இது வந்துவிட்டால் அந்த வால் நட்சத்திரத்திலிருந்து வரும் உணர்வு நமது பூமி வடத்துருவத்தில் கவர்ந்து நமது பிரபஞ்சத்தில் பரவச் செய்யும் போது நாம் காற்றழுத்த மண்டலத்தில் மோதும் போது அந்த விஷத்தன்மைகள் எந்த பிரதேசத்தின் வழியில் அதிகமாக செல்லுகின்றதோ அப்பகுதிகளில் தாவர இனங்களும் சரி உயிரினங்களிலும் உணர்வுகளின் விஷத்தன்மைகள் கலக்கும் தன்மை வருகின்றது. கடும் நோய்களும் வருகின்றது. சிந்திக்கும் தன்மை வருகின்றது. சிந்திக்கும் தன்மை இழக்கும் தன்மை வருகின்றது. அப்போ போர் முறைகள் கூடுகின்றது. கலக்கங்களும் கலகங்களும் அப்பிரவேசத்தில் உருவாகின்றது. இதை போன்ற நமது மாற்றங்கள் இந்த 60 வருடங்களில் நாம் மாறி 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 வரும் இந்த தன்மை 60 பின் மீண்டும் தலை தோன்றி 120 என்று வரப்படும் போது இரு காண்டங்களை கரமல்லர் என்ற நிலை பெறுகின்றது. இந்த இரு காண்டங்கள் வரையிலும் மனிதன் வாழ்வதையும் இதை கடந்து 3வது காண்டத்திற்கும் செல்வோர் உண்டு. ஆக அங்கத்தில் 150 வரையிலும் கூட இருக்கின்றன. ஆனால் இதை போன்று நமது பிரபஞ்சத்தில் நாம் வாழும் மனிதர்கள் இப்போ நமது சூரிய குடும்பம் 2000 சூரிய குடும்பங்கள் சுழலும் போது அதனதன் ஓர் பிரபஞ்சத்தின் உணர்வுகளை அதன் நகர்கின்றது. இப்ப மனிதனாக இருக்கும் நாமும் இந்த உயிர் இந்த உடலை உருவாக்கினால் இது ஒரு பிரபஞ்சம். அதே சமயத்தில் இந்திய நினைவில் கொண்டு உயிரினங்கள் இருக்கிறதுதான் அந்த ஒவ்வொரு உயிரணுக்களும் மாற்றப்பட்டு மனிதன் என்று உருவாக்கப்பட்டது. இதேபோல் தான் அணுத்தன்மை கொண்டு சூரியன் உருவாக்கப்பட்டது. அதன் மேலும் மற்ற கோள்களை உருவாக்கி ஒரு பிரபஞ்சம் என்ற நிலைகள் அடைந்தது. ஆகவே உயிர் தோன்றி குழுவிலிருந்து மனிதனாக வருவதிலும் ஒரு பிரபஞ்சத்திற்கொப்பாக ஆகின்றது. இன்னொரு பிரபஞ்சமான ஒரு மனிதன் அவன் எத்தகைய தீமைகளை கவர்ந்தாரோ அதற்கு தக்க நாம் சந்திக்கும் சந்தர்ப்பம் வரும்போதும் அவர் உடலில் இருந்த தீமையும் நமக்குள் கவர்ந்து நம் உடலுக்குள் உறுப்புகள் மாறும்போதும் அது சுவாசிக்கும் போது நம் உறுப்புகளிலும் மாற்றம் அடைகின்றது. உணர்வுகளிலும் மாற்றம் அடைகின்றது. நமது பிரபஞ்சமும் இதை போல 2000 சூரிய குடும்பங்களை சுழலும் போது ஒவ்வொரு பிரபஞ்சத்தில் உள்ளதை இது கவர்கின்றது. அந்தந்த பகுதியில் கவரப்படும் நம் பிரபஞ்சத்திற்கு பெரும் மாற்றங்களும் ஏற்படுகின்றன. சூரிய குடும்பத்திற்கே மாற்றம் ஆகின்றன. இதை போலதான் சூரியன் எவ்வாறு இருக்கின்றதோ இதை போலதான் நமது உயிரும் ஒரு பிரபஞ்சமாக மாறுகின்றன. இப்ப நாம் 2000 பேருடன் கலக்கப்படும் போது 2000 விதமான உணர்வுகளை நாம் நுகர்கின்றோம். இந்த 2000 உணர்வுகள் நுகரப்படும் போது இந்த வாழ்க்கை தொழிலின் நிமித்தமோ வாழ்க்கையின் நிமித்தமோ மற்ற நிலைகள் நுகரப்படும் போது ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது நோய் வாய்ப்பட்டவரை பார்க்கும்போது அந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் நமக்குள்ளும் கவர நேர்கின்ற நமது உடலிலும் இது கலக்கின்றது. இதே போல வேதனைப்படுவோர் உணர்வை நாம் நுகரப்படும் போது அந்த பிரபஞ்சத்தில் உருவாகும் நம் பிரபஞ்சத்துக்கும் மாறும். இப்படி உடலுக்கு உடலுக்குள் மாறி இந்த 2000 சூரிய குடும்பங்கள் எப்படி வளர்கின்றதோ இதே போலதான் நாம் ஒரு பிரபஞ்சமாக இயக்குகின்றோம் இயங்குகின்றோம் இயக்குகின்றது. இந்த உலக இயக்கத்தின் நிலையம் ஒரு மனிதனுக்கு மனிதன் தொடர்பு இல்லாது வாழவும் முடியாது. ஆகவே மனிதனுக்கு மனிதன் தொடர்பு கொண்டுதான் வாழ்கின்றோம். இப்படி நமது வாழ்க்கையில் இந்த பிரதேசமான அதில் வாழும் மக்களுடன் நாம் நமது பிரதேசத்தில் வாழும் மக்களுடன் அந்த பழக்க வழக்கங்கள் வேறு உணர்வுகள் வேறு. ஆக அதே போல நாம் இந்த பிரதேசத்தை உணர்வு மற்ற பிரதேசத்தை உணர்வுகளும் போது அந்த குடும்ப அவங்களுடைய நிலைகள் வளரும் உணர்வுகளும் நமக்குள் மாற்றம் அடைகின்றோம். இதே போலதான் இந்த 2000 சூரிய குடும்பங்களும் இதே போல 2000 சூரிய குடும்பங்களின் பிரதேசத்தை மாற்றுகின்றது. நாம் ஒரு பகுதியின் நிலையில் எவ்வாறு இருக்கின்றோமோ இதே போலதான் இந்த 2000 சூரிய குடும்பங்களும் ஒரு பிரபஞ்சமாக வாழ்கின்றது. இந்த பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சம் மாற்றப்படும் போது இந்த 2000 சூரியன் கொண்டு ஒரு அகந்த அண்டம் ஆகின்றது. இந்த அண்டமும் இன்னொரு அண்டத்திற்கும் எதிர்நிலையான நிலையில் வரும்போது அதனின்று வருவதும் இறுதி போடுகின்றது. இப்ப 2000 சூரிய குடும்பம் போல 2000 அண்டங்கள் உண்டு. இந்த 2000 அண்டங்கள் என்று வரப்போகும்போது இந்த 2000 தொடர்ந்து வருகின்றன. ஆகவே இதை போல இந்த 2000 என்ற நிலைகளில் மாற்றங்கள் துரித நிலைகள் வரும். ஆகவே இங்கு 2000 என்ற நாம் பிரபஞ்சத்தின் நிலைகள் உணர்கள் நாம் எடுத்துக்கொண்ட ஒரு மனிதனின் காலக்கெடுவைதான் என்று நினைத்து அதன் வழி கொண்டுதான் நின்று ஆக விஞ்ஞான அறிவு அது போர் முறைகள் வென்ற உணர்வின் தன்மை கொண்டு இயேசு பிறந்த நாள் என்றும் மடிந்த நாள் என்றும் ஒரு மனிதனின் தனித்தன்மை கொண்டு அவர்கள் சுவாசித்த உணர்வின் தன்மை கொண்டுதான் இங்கே அவருடைய காலக்கெடுகளையும் கால நிலைகளையும் அவர்கள் உருவாக்குகின்றனர். இந்த நடிகர் நாயகம் இந்த அலட்சத்தின் உருவான நிலையை கொண்டுதான் 1900 இங்கே நிர்ணயிக்கப்படுகின்றது. நமது நாட்டின் தன்மை கொண்டும் விஞ்ஞானங்கள் கொண்டும் வள்ளுவர் என்றும் பிரி பல வாலி என்ற நிலைகளும் சில நிலைகள் அங்கங்கு வாழும்போதும் இங்கே அதற்குண்டான பிரதேசங்களை நாம் இணைந்த உணர்வு கொண்டும் இதனை ஆண்டாக நிர்ணயிக்கின்றோம். ஆகவே இதை போல மாற்றங்கள் உலக நிலைகளிலே மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த உணர்வுகளும் இப்போ அரசியல் அரசு வாழ் நிலைகளில் இப்படி உருவாக்கப்பட்ட நிலைகளிலும் மதப்போர் எனப்போர் என்ற நிலைகளில் இன்று உருமாற்றமாகி ஒரு பிரதேசத்திற்கும் ஒரு பிரதேசங்கள் மாறுபட்ட நிலையில் மனிதனின் உணர்வுகளையும் பகன் உணர்வுகள் அதிகமாக எல்லா மனிதன் உணர்வுகளும் பிரபஞ்சத்தை போன்று நமது பிரபஞ்சத்திற்குள்ளும் இப்படி கலக்கமும் கல உணர்வும் இங்கே அதிகமாக வளர்ந்துவிட்டது. இதை போன்ற உலகில் நாம் வாழும் நாம் எதனை செய்ய வேண்டும், எதனை பருக வேண்டும், எவ்வளவு வாழ வேண்டும் என்ற நிலையில் இந்த 2000 நிலையில் நாம் பெற வேண்டிய நிலைகள் இதுதான். இன்று ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் அதன் துருவப்பொழியில் உயிரணு தோன்றி மனிதனாக வந்த நிலைகளிலும் ஒவ்வொரு துருவப்பொழிகளிலும் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் இதைப்போல துருவத்தின் நிலையில் மனிதனாக உணர்வின் உயிராக மாற்றிய உணர்வுகளும் உண்டு. இதைப்போல பல பிரபஞ்சங்களிலும் மொழியாக மாற்றிய உயிரின் தன்மை பெற்றவர் அதனுடைய வாழ்ந்து ஒரு கூட்டமைப்பின் தன்மை உண்டு. இரண்ட விஷம் கொண்ட நிலையில் காட்சி வெப்பம் என்ற நிலை வரும்போது வெப்பத்தின் நிலை மாறி உயிரிழந்த உணர்வு வந்தாச்சு. உணர்வினை ஒளியாக மாற்றும் போது அமைதி உண்ட உலகமாக எத்தனையோ பல கோடி ஆண்டுகள் கழித்து தான் உருவாகின. ஆக பிரபஞ்சங்களின் மாற்றங்களும் இப்போ ஓர் பிரபஞ்சத்தின் நிலையை நாம் உருவானாலும் இன்று 27 நட்சத்திரங்கள் தனது நிலைகளில் நமது சூரியனைப் போல அதுவும் 27 நட்சத்திரங்களின் நிலைகளில் உருவாக்கும் தன்மையும் இதைப்போல கோளின் அமைப்பு வரப்படும்போது ஒரு பிரபஞ்சமாக பிரிந்து செல்கின்றது. வழியில் பிரிந்து சென்ற நிலையை காட்டுகின்ற மிகவும் சிந்திக்கும் அந்த ஆற்றல் உள்ள உணர்வின் அருகே வெளிப்படுத்தும் காட்டிய நட்சத்திரத்தின் உணர்வுகள் இன்று தான் ஒரு பிரபஞ்சமாக மாற்றிவிட்டது. அதேபோல தேவதையும் அசோனையும் பரணியும் இதை போன்ற நிலைகளில் அது மாறி ஆக தனது ஒரு பிரபஞ்சமாக மாற்றி வரும்போது நாம் சூரியனுக்கு கிடைக்கும் உணர்வுகளை அது கவர்ந்து தன் பிரதேசத்தை வளர்க்க முயல்கின்றது. இப்படி சில நட்சத்திரங்கள் தான் பிரபஞ்சமாக ஒரு சூரியனாக மாறிவிட்டார். இதன் உணர்வு நாம் சூரியனுக்கு கிடைக்கும் உணர்வுகள் மறைகின்றது.
உடலை விட்டு உயிர் பிரிந்தால், அது இயல்பாக பிரிந்தாலும் சரி, வேறு எந்த வகையில் நோய்வாய்ப்பட்டு உடலை விட்டு பிரிந்தாலும் சரி, அந்த சரீரம் மற்றவர்களால் புதைக்கப்படுகின்றது அல்லது இடுகாட்டிலிட்டு சுட்டு பொசுக்கப்படுகின்றது அல்லது யாருமே கவனிக்கப்படவில்லை என்றாலும் அழுகி அதனுடைய உடல்கள் சிறுக சிறுக இந்த காட்டிலே கலந்து அதுவும் மறைக்கப்படுகின்றது. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இதுபோன்றுதான் இந்த இயற்கையினுடைய நிமித்தம் நாம் இந்த உடலோடு வாழும் காலத்தில் எத்தனை நிலைகள் எடுத்தாலும் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற பின் இதிலிருந்து வெளிப்பட்ட கழிவுகள் இதை இன்னொருவர் பற்றுடன் அதே உணர்வுண்டு ஒரு நம்முடன் வாழ்ந்தார், அவருடைய நிலை இப்படி இருந்தது ஆனால் போய்விட்டாரே என்று பற்று கொண்ட நினைவுகளை இங்கு எண்ணத்தை எண்ணினால் அவர் உடலிருந்து கரைந்த இது போன்ற விஷத்தன்மையான அவர் கடைசி வாழ்நாள் வெளிப்படுத்தப்பட்ட உணர்வுகளும் அவருடைய ஈர்ப்பிற்குள் வரும்பொழுது அந்த உடலுக்குள் சென்று முதல்ல சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சங்கள் எப்படி ஒன்றை ஒன்று தெளிவு வந்தாலும் ஒன்றிலிருந்து வெளிப்பட்ட கழிவுகள் அடுத்ததற்கு சென்று அந்த பிரபஞ்சத்தை எப்படி மாற்றுவதற்கு அதனுடைய சமமான நிலைகளை அது மாறுவதற்குண்டான காரணமாக செயல்படுகிற இது போன்றுதான். ஒரு உடலை விட்டு ஒரு மனிதன் பிரிந்த அந்த உயிர் பிரிந்தாலும் இது ஒரு பிரபஞ்சம், இன்னொரு பிரபஞ்சத்தில் அது கலக்கப்படும் போது எப்படி அங்கே மாற்றத்திற்குண்டான நிலையில் ஆகின்றது இது போன்றுதான். மற்றவருடைய உணர்வுகள் நமக்குள் வந்த பின் நம்முடைய செயலாக்கங்களும் மாறுகின்றது. இதெல்லாம் இயற்கையுடைய நீதிகள் என்று இதையெல்லாம் உணர்ந்து கொண்டவர்கள் தான் அக்காலங்களில் ஆலயங்களை அமைத்தார்கள். ஆனால் ஒரு உடல் பெற்ற நிலையும் உடல் விட்டு பிரிந்து உயிர் செல்லும் நிலைகளையும் அவர்கள் கணக்கீடுகளை வைத்து இன்று நாம் எலக்ட்ரானிக் என்று கால்குலேட்டர் என்றும் கம்ப்யூட்டர் என்றும் எத்தனை கணக்கீடுகளை இன்று நாம் செய்கின்றோம். ஆனால் அக்காலங்களில் அவர்கள் அனைத்துமே முதல்ல சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் என்றும் அதில் ஒரு சூரியன் நட்சத்திரம் கோள்கள் என்றும் அது ஒன்று கொண்டு தொடர்பு கொண்ட நிலையில் அந்த கணக்கீடுகளை வைத்துத்தான் மகாணி என்று ஒரு கணக்கீடுகளை வைத்து அதனுடைய ஒவ்வொன்றும் உமிழ்த்தக்கூடிய நிலையில் அவருடைய நேர்பாதையில் வரப்பட போகும்போது நட்சத்திரங்களும் கோள்களும் அவருடைய கலவைகளும் அதை இணைந்த நிலையில் எப்படி உருப்பெறுகின்றது, மற்ற செயல்களுக்கு மாற்றங்களுக்கு காரணமாகின்றது, ஒரு கோளினுடைய உணர்வுகள் இன்னொரு கோளினுடைய உணர்வுகள் சந்தித்தால் அது என்ன மாற்றமாகிறது என்று இப்படியெல்லாம் கணக்கீடுகளை உணர்ந்தவர்கள் தான் மனிதன் எந்த நிலை பெற வேண்டும், உடலை விட்டு சென்றால் எந்த நிலை பெற வேண்டும் என்றும் இந்த உண்மைகளை அவர்கள் கண்டுணர்ந்தவர்கள். அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இன்று நாம் காணக்கூடிய புராதன கோயில்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கோபுர அமைப்புகளை எல்லாம் பார்த்தால், இந்த விஞ்ஞான ரீதியாக ஒரு வீட்டை கட்ட வேண்டும் அல்லது ஒரு தொழிற்சாலையை கட்ட வேண்டும் அல்லது ஒரு முக்கியமான அதாவது கடைகளை உயர்ந்த இன்று நாம் எத்தனையோ அதாவது நுட்பமான நிலையில் கொண்டு அவர் எத்தனையோ பல கட்டடங்களை அவர் கம்ப்யூட்டர் மூலமாகவும் பல யுக்திகளை அதை கொண்டு அந்த அமைப்புகளை உருவமாக அவர் கண்டுபிடிக்கின்றார்கள். அதற்குண்டான அதை எங்கே எதை எப்படி வைக்க வேண்டும், எந்த இடத்தில் எது வலு தாங்கும் என்றும் எதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் அந்த கட்டட நிர்மாணங்களை செயல்படுத்துகின்றார்கள், ஆர்கிடெக்சர் என்று சொல்வார்கள். இதை போன்றுதான் அக்காலங்களில் இந்த கோபுர அமைப்புகளை அவர்கள் நினைத்த மாத்திரத்தில், ஏனென்றால் அவர்கள் பிரபஞ்சத்தினுடைய இயக்கங்களை அறிந்தவர்கள், 2000 சூரிய குடும்பத்தினுடைய ஆற்றலை உணர்ந்தவர்கள், அந்த கணக்கீடுகளை வைத்து இந்த நுண்ணிய நிலையில் அவர் நுகர்ந்து ஒரு சில நேரங்களில் அதாவது சிறிது நேரத்திலேயே இந்த கோபுர அமைப்புகளை ஆலயத்தினுடைய அதை நிர்மாணங்களை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற கணக்கீடுகளை வைத்து தான் இதை உருவாக்குகின்றார்கள். அது மட்டுமல்ல, முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பிரபஞ்சத்தினுடைய உடல்கள் மற்ற பிரபஞ்சத்திற்குள் இணையப்பட போகும்போது எப்படி அங்கே மாற்றங்கள் ஆகின்றதோ இதே போன்றுதான் இந்த சந்திப்புகள் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் அவர்கள் உணர்ந்து இதனுடைய நிலைகளை நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த ஆலயங்களுக்குள் தெய்வ சிலைகளை பொருத்தி அதிலே மற்ற கோள்கள் நட்சத்திரனுடைய கலவைகள் மனிதனுக்குள் அது தீங்கு விளைவிக்காத வண்ணம் அதற்குண்டான அமைப்புகளை அங்கே இணைத்து அந்த சிலையை யாரெல்லாம் வந்து அது பார்த்து அதிலிருந்து விடுபட வேண்டும், தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணி இயங்குகின்றார்களோ அவர்களுக்கு இந்த உயர்ந்த சக்தி கிடைக்கும்படியாக இந்த உண்மைகளை பேருண்மைகளை அவர்கள் கண்ட அணுகுப்பாயிலாக பெற்ற தீமை நீக்கக்கூடிய உணர்வுகளைத்தான் ஆலயங்களாக வைத்தார்கள். நாம் இன்று கோயிலுக்கு சென்று வேண்டுவதோ தொழிலுக்கும் வீட்டுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் அல்லது நம்ம அவரவர்கள் குடும்பத்தில் அல்லது தனிப்பட்ட ஒரு மனிதர் எந்த ஆசைகள் வருகிறதோ அந்த தெய்வம் செய்து கொடுக்கும் என்று இப்படித்தான் நம்மை உண்மை உணராதபடி அங்கே செயல்படுத்தி விட்டார்கள். ஆனால் ஞானிகள் இந்த கணக்கீடுகளை வைத்து ஒரு பிரபஞ்சத்திற்கு எப்படி மாற்றமாயின்றது, ஒரு மனிதனுக்குள் எப்படி மாற்றமாயின்றது, அங்கு மாற்றம் என்றால் இந்த தீமை விளைவிக்கக்கூடிய நிலைகள் எப்படி வளர்ச்சியின் பாதையில் வந்த நிலையில் நம்மை திசை திருப்பியது, இதிலிருந்து நாம் மீண்டும் சீர்படுத்தி அந்த ஒன்றி வாழக்கூடிய உணர்வாக உயிரோடு அழியாத நிலையில் கொண்டு எப்படி அது செயல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கண்ட அந்த கணக்கீடுகளின்படிதான் அங்கு சிலைகளை நிர்மாணம் செய்து அந்த கோபுரத்தை அமைத்து அதை உற்று நோக்கி வானை நோக்கி உற்று பார்க்கும் பொழுது எந்த சக்திகளை நாம் நுகர வேண்டும், எந்த சக்திகளை நுகர்ந்தால் நமக்குள் தீமை விளைவிக்கும் என்று அந்த கணக்கீடு பிரகாரம் அங்கே ஆலயத்திற்கு சென்று தீமையிலிருந்து விடுபட வேண்டும், அந்த அருள்வழி பெற வேண்டும், இதை உணர்த்தி அந்த ரிஷிகளுடைய அணுசக்தி பெற வேண்டும் என்று எண்ணி இயங்கும் பொழுது அவர் அனைவருமே எதை எந்த உயர்ந்த உணர்வை அங்கே பெற வேண்டும் என்று அந்த ஆலயத்தை நிர்மாணம் செய்தார்களோ அந்த மூல சக்திகள் விண்ணிலிருந்து அவர்களுக்கு கிடைத்து அவர் அனைவருமே இந்த அவர்கள் கண்டிருந்த உயர்ந்த ஆற்றலை எல்லோரும் பெற்று இந்த விஞ்ஞானி என்று சொல்லுகின்றோம். ஆனால் அவர்கள் மெய்ஞானிகளாக செயல்பட்டவர்கள். அந்த மெய்ஞானத்துடைய வீரியம் ஒவ்வொரு மனிதருக்கும் கிடைத்து அனைவரும் இந்த மெய்ஞானிகளை உருவாக்க வேண்டும் என்றுதான் ஆலயத்தை நிர்மாணித்தல் என்று குரு இதை நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.
இப்ப மனிதன் தன் நிலையில் வளரப்போகும்போதும் உறுப்புகளின் தன்மை சுருங்கப்பட்டு ஆக இதன் இலக்கும் தன்மை வருகின்றது. எதனையும் உணர்வு நுகர்ந்தமோ இங்கும் மண்ணிலோ அல்லது நாம் தனியாக பிறக்கவில்லை என்றாலும் சுற்றாலும் கரைந்து விடுகின்றது, மண்ணில் பிறைத்தாலும் கரைந்து விடுகின்றன, அனாதையாக போட்டாலும் அழுகி விடுகின்றது, ஆயின் தன்மை அடைகின்றது, சூரியன் கவர்கின்றது. கவர்ந்து கொண்ட உணர்வுகளோ மற்ற உணர்வின் தன்மை கொண்டு தாவர இனங்களுக்கோ இதை போல நுகர்ந்த ஒரு உடலுக்கு அழிய நாட்டம் கொண்ட உணர்வினை நுகர்ந்தால் அந்த அழுகிய உணர்வின் அணுக்களாக நமக்குள்ள நிலைகின்றது. ஆக இதை போன்ற நிலைகளில் இயற்கை மாறிக்கொண்டே இருக்கும் காலத்தில் நாம் வாழ்கின்றோம். மாறான நிலை பெற்ற ஒரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் இவ்வாறு பருக வேண்டும், அதனை பெற வேண்டும். இந்த உடலுக்கு பின் தெளிவில்லா நிலை என்ற நிலை அடைதல் வேண்டும். நரிப்பில் குதித்தால் நமது உயிர் வீடு ஆக உணர்வு கருகி விடுகின்றது, உடலில் மாற்றம் ஆகிவிடுகின்றது, ரூபங்கள் அழிந்து விடுகின்றது, அழிந்த வேகத்தில் ஒளிகள் வேதனை என்ற உணர்வு ஒளிகலந்து வெளிவருகின்றது. இதனுடன் வெளியே செல்லுகின்றது இந்த உயிர். இதன் நெருப்பிலே எந்தரோ இது உணர்வின் தன்மை கொண்டும் தனது நண்பனான நிலைகளில் பற்று கொண்ட உணர்வு இருக்கப்பட்டார். இந்த பிரபஞ்சத்திலிருந்து தன்னுடன் இணைந்து கொண்ட அந்த பிரபஞ்சமான உடலில் இணைந்து வருகின்றது. இணைந்து கொண்ட பின் இதன் நீதியின் தன்மையை அந்த உடலுக்கு மாற்றி அந்த பிரபஞ்சத்தை மாற்றி வேண்டும். இதைப்போல ஒரு பிரபஞ்சத்தில் வரும் தீய வினைகளின் உணர்கள் அதன் அருகில இருக்கக்கூடிய பிரபஞ்சங்களுக்கும் தீங்கியதான் எழுதிக்கிறது. உலக அளவிலே அகண்ட அண்டத்தின் அளவிலே இதைதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இதன் வழியை இவை அனைத்தும் அறிந்தவன் மனிதனாகின்றான். மனிதனான நாம் இந்த உடலுக்கு பின் மற்றொரு பிரபஞ்சத்தில் வரும் உணர்வை தடுத்து நிறுத்தும் சக்தி பெற்றவன். இந்த உயிர் இந்த உடலை வளர்க்கத்தின் பல கோடி தீமைகளிலிருந்து விடுபட்டு தீமையிலிருந்து விடுபடும் உணர்வை ஒப்ப உறுப்புகள் உருவாகி உணர்வு உருவாகி உணர்ச்சிகள் உருவாகி எண்ணங்கள் உருவாகி அதனால் நாம் நம்மை காக்கும் உணர்வு பெற்ற நிலை பெற்றல். ஆகவே நாம் இந்த 2000 நெருங்கும் தருணத்தில் இழுக்கப்படும் போது 2000 விஞ்ஞான அறிவார் நமது பிரபஞ்சத்தை சிந்திக்கும் தன்னை அழைக்கின்றது. முந்தைய நிலைகளில் மனிதன் இயற்கை உணர்வின் உடன் அதன் செயலாக்கங்களை எவ்வாறு என்று உணர்ந்தவன். ஆகவே அன்றை பெருக்கல் வாய்ப்பாடாக கொண்டன, கழித்தல் வாய்ப்பாடாக கொண்டன. அதன் உணர்வை பதிவானது நினைகொண்டு உடனே அந்த கழித்தல் ஒரு நொடிக்கு கணக்கு பார்க்கும் திறன் இருந்தது. இப்போ எலக்ட்ரான்கள் நிலை கொண்டு ஒன்றை மாற்றி ஒன்றுடன் இணைத்து உயிர்நடிப்பு அதே போல அறிஞரும் அறிவறிந்து முந்தைய கணக்கின் நிலைகள் எடுத்துக்கொண்டால் ஒரு விஞ்ஞானியினுடைய நிலைகள் ஒரு கோயின் தன்மையோ அல்லது ஒரு கோபத்தின் தன்மையோ ஒரு கட்டடத்தின் தன்மையோ அதன் மனதின் தன்மை கொண்டு கால் மாகாணி என்ற நூலகின் தன்மை கொண்டு அவன் கணக்கில் வரும்போது புதிய நிலைகளுக்கு ஒரு கோபுர கட்டட அமைப்பையும் அதன் உணவின் தன்மையும் அறிந்தனர்கள் அழகாக அவனுடைய விஞ்ஞான உடலை கொண்டு ஆக சூரியனுக்கும் மற்ற கோள்களுக்கும் எவ்வாறு இயக்க வேண்டும் என்றும் கோள்களும் தேனைகள் அது நகராத வண்ணம் பருவம் அமைத்து அமைத்து ஒரு குணங்களுக்கு தக்க ஆழங்களை அமைத்து பழகிறன். அந்த நல்ல உணர்வை எடுக்கும் நல்ல குணங்களின் தன்மையை தீமையை நீக்கும் உணர்வுகள் உருவம் அமைத்து அதனை அந்த தெய்வ வழிபாடு செய்வன் என்றால் தீமைகளை நுகராது. அந்த தெய்வ வழிபாடு முறையில் நமக்கும் நுகரப்படும் போது பெரிது ஒரு கோளின் தன்மையோ பெரிது ஒரு எதிர்நிலையான நட்சத்திரங்கள் உணர்வையோ அது கவராத வண்ணம் அதன் திசை நோக்கி இந்த பிரபஞ்சத்தில் எப்படி அந்த உணர்வின் தன்னை நுகரப்படும் போது சூரியனை ஒழிக்கிறது இதனை படம்பதிவு செய்து ஆக இழந்த உணர்வின் தன்மையை எப்படி என்றும் சில கோள்களின் தன்மையை படாதபடி 25 நட்சத்திரங்கள் உணர்வு 12 ராசிகளாக பிரிக்கப்பட்டு அந்த ராசியில் தெரிவிக்கொண்டு மற்ற 83 தன்னை எதிர்கொள்வதில் சேர்கின்றது அதனில் ஒரு குணத்தின் தன்னை இணைந்து வாழும் தன்மையில் என்ற இந்த அமைப்பின் தன்மை கொண்டுதான் அன்று தான் அதான் மாகாணி என்ற நிலையை அந்த கணக்கு கூட்டல் கழித்தல் என்ற நிலையை கொண்டு தெளிவாக எடுத்தனர் கணக்கிட்டனர் அதனால் அமைத்தனர். அந்த ஆளுமையை நாம் நிகழ்ந்து அறியப்படும் போது அதன் உணர்வு பெற்ற சீரியர்களை நீக்கி இதான் ஒவ்வொரு ஆலயங்களுக்கு நீங்கள் சென்றால் அந்த ஆலய அமைப்பு உங்களுக்கு பகல் உணர்வில் இருந்தால் அதை நீக்கும் தன்மை பெற வேண்டும் பெறும் என்ற நிலைகளை உணர்த்தினார்.
நமது உயிர் அது சூரியன், இந்த உடல் அது ஒரு கோள். அதே சமயத்தில் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் அனைத்துமே நட்சத்திரங்கள். ஏனால் பிரபஞ்சத்திற்கு எப்படி சூரியன் கோள்கள் நட்சத்திரங்கள் என்று நாமமிட்டு ஞானிகள் அதை உணரச் செய்தார்களோ இதே போன்ற இந்த உடல் என்ற பிரபஞ்சத்திற்கும் அதனுடைய செயல்பாடுகள் அதே ஒத்த நிலையில் இயங்குவதை காட்டுகின்றார்கள். இதுபோன்றுதான் ஒரு மனிதன் அவன் எந்த உணர்வின் எந்த குணத்தை எதை வலுவாக எண்ணி எடுக்கின்றானோ அது ஒரு கோளுக்கு சமமானதன். ஆனால் அப்படி அந்த கோளை சமமான ஒரு உணர்வை அதிகமாக வளர்த்து விட்டால் அது அவனுடைய சந்தர்ப்பம் நுகர்ந்தது அது தீமையை விளைவிக்கக்கூடியதாக அது இருக்கிறது. ஆனால் அவனுக்கு அது தீமை என்றே தெரியவில்லை என்றாலும் பின்னாட்கள் அதை உணரப்பட போகும்போது அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு திறனாக சாதாரண மனிதருக்கு அந்த சந்தர்ப்பத்தை அந்த தகுதியை அது எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் அக்காலங்கள் இன்று நாம் விஞ்ஞானிகள் என்று சொல்வது கொண்டு அக்காலங்கள் பெருங்கொண்ட மெய்ஞானிகள் அவருடைய நாமம் ஸ்தபதியர்கள் என்று அவர்கள் நாமமிட்டு அவருடைய செயலாக்கங்கள் இன்று நாம் வணங்கக்கூடிய ஆலயங்கள் என்று சொல்லக்கூடிய அங்கு தெய்வ சிலையை அதற்குண்டான காரண பெயர்களையும் வைத்து அது உயர்ந்த நிலையாக அது உச்சியிலே இது போன்ற உணர்வுகளை இன்று நாம் விஞ்ஞான முறைப்படி ஆண்டனா என்று சொல்லுகின்றோம் அல்லது ஏரியல் என்று சொல்லுகின்றோம். இப்படி அதனுடைய தொடர்பலைகளை அது கவரக்கூடியதாக இந்த விஞ்ஞானிகள் எப்படி பல கருவிகளை வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் அக்காலங்களில் அவர்கள் கண்டிருந்த இன்று நாம் எலக்ட்ரானிக் என்றும் கம்ப்யூட்டர் என்றும் கால்குலேட்டர் என்றும் இன்னும் நுண்ணிய நிலையில் எத்தனை கணக்கீடுகளை இவர் வைத்திருக்கக்கூடிய அளவுகோள் எத்தனையோ நாமமிட்டு வைத்திருக்கின்றார்கள் அத்தனை கணக்குகளை இவர் செயல்படுத்துகின்றார்கள். புவியியலை மறிகின்றார்கள், வானையிலே மறிகின்றார்கள். ஆனால் அக்காலங்கள் இதுபோன்ற ஸ்தபதியர்கள் என்று சொல்வார்கள். வானையில் சாஸ்திரத்தை முழுமையாக கண்டுகொண்டவர்கள் தங்களுடைய புலனறிவால் இதையெல்லாம் உணர்ந்தறிந்து உதாரணமாக அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக இன்று நாம் வாரத்தில் வெள்ளிக்கிழமை என்று மிகவும் நல்ல நாள் என்று சொல்வது போன்று அந்த வெள்ளிக்கோளினுடைய சக்தியையும் கார்த்திகை நட்சத்திரத்துடைய சக்தியையும் இது எந்த பாதையில் எந்த திசையில் இது வருகின்றதோ அதற்கு நேராக இந்த கோபுரங்களை ஆலயத்தினுடைய நாம் இன்று ஆண்டனா என்று சொல்கிறோம், ஏரியல் என்று சொல்வது போன்று அதை கவரும் திசையில் அதுகளை இணைத்து இங்கே ஆலயத்திற்கு வந்து இந்த சிலையை உற்று பார்த்து அந்த உயர்ந்த உணர்வுகளை முதல்ல சொன்ன அந்த தீமையான உணர்வுகள் விளைந்து விட்டால் அதை மாற்றி அமைப்பதற்கான சாதாரண மனிதனுக்கு இந்த நினைவாற்றலை கொண்டு வந்து அது சூரியனுடைய காந்த சக்தி அது இழுத்து கொண்டு வரும் பாதையில் இதை அமைக்கப்பட போகும்போது அங்கு எண்ணி இயங்கி இந்த தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று எவனொருவன் எண்ணுகின்றானோ அந்த உயர்ந்த உணர்வு என்றால் அதைத்தான் அடுத்து நட்சத்திரம் என்று சொல்லுகின்றார். ஆக வெள்ளிக்கோளுடைய உணர்வுகளும் கார்த்திகை நட்சத்திரத்துடைய சக்திகளும் அதே சமயத்தில் இதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக முழுமையாக தெளிந்த நிலை உருவாக்கக்கூடிய அந்த துருவ நட்சத்திரத்துடைய சக்தியும் தெரிந்தோ தெரியாமலோ சாதாரண மக்களுக்கும் கிடைக்கும்படியாதான் அக்காலங்களில் இதை செயல்படுத்தின. அதனால்தான் நாம் இன்று தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் வேறெங்கும் இதை அதிகமாக காண முடியாது. தென்னாளுடைய சிவனை போட்டி எந்நாட்டவருக்கு இறைவா போட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அகஸ்தியன் துருவனை துருவ மகசியன் துருவ நட்சத்திரமான அந்த தத்துவங்கள் அவன் பெற்ற வானுலக ஆற்றல் சாதாரண மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆலய பண்புகளை அமைத்து அங்கே ஆலயத்திற்கு சென்று இதுபோன்று எண்ணி இயங்கினால் அந்த உயர்ந்த சக்திகளை பெற்று அவனுடைய வாழ்க்கை அறியாது வந்த தீமைகளை போக்கிடும் நிலையாகத்தான் அந்த மெய்ஞானிகள் பெருங்கொண்ட மெய்ஞானிகள் சபதியர்கள் என்று இது குருநாதிகளை விளக்கமாக சொல்லி அவருடைய நுண்ணிய ஆற்றல்களை நாமும் பெற்றோம் என்றால் இந்த விண்ணினுடைய ஆற்றல் எளிதில் பெறலாம். அக்காலங்களில் அந்த ரிஷிகள் என்று சொல்வதை போன்று நாமும் அந்த உயர்ந்த நிலை பெறலாம் என்று இதிலே நமக்கு குருநாதர் உணர்த்துகின்றார்கள். உலக நிலையில் எடுத்துக்கொண்டால் உடலை விட்டு பிரிந்தவர்களுக்கு இன்று எகிப்து போன்ற நாடுகளில் எல்லாம் பார்த்தால் பிரமிடுகள் என்று காட்டியிருப்பார்கள். அது ஒரு கோபுரம் போன்று நாம் இங்கே பார்ப்பது போன்று அவர்கள் ஒரு ஊசி போன்று உச்சியாக உயர்ந்த நிலைகளாக அதை உருவாக்கி அடியிலே பெருத்த நிலைகளாக வைத்து சூரியனுடைய ஒளி கதிர்கள் அதில் நேரடியாக உள்ளே வராதபடி அது திசை திருப்பு நிலையாக அதில் பட்டபின் அது விலகி செல்லும்படியாகத்தான் பிரமிடுகளை அமைக்கின்றார்கள். ஏன்னால் அப்படிப்பட்ட பிரமிடுகளை அமைத்து மனிதனுடைய அந்த உயிர் உடலை விட்டு பிரிந்த அந்த உடல்களை பதனப்படுத்தி வைப்பதற்காக இன்று நாம் ஒரு குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜ் என்று சொல்லுகின்றோமா அதில் நாம் ஒரு முட்டையை வைத்து விட்டால் அதாவது ஒரு கோழி முட்டையை வைத்து விட்டால் அந்த ஃப்ரிட்ஜ் என்று சொல்ல இந்த சீதோஷண நிலை மிகவும் குறைவான இடத்தில் வைத்து விட்டால் அது எவ்வளவு நாள் ஆனாலும் அந்த முட்டை அப்படியே இருக்கின்றது. அதற்குள் இருக்கக்கூடிய உயிரும் அந்த வெப்பநிலை இல்லாததால் அப்படியே தான் இருக்கின்றது. அதை வெளியே எடுத்து மீண்டும் அந்த வெப்பமான நிலையில் அது கொடுத்தோம் என்றால் அதனுடைய வெப்பத்தினால் துடிப்பின் நிலைகள் கொண்டு அந்த கருவிற்கு இருக்கக்கூடிய உணர்வுகளை துணை கொண்டு அதை கவர்ந்து அது எந்த நிலையில் உருவானதோ அதை மீண்டும் உருவாக்கின்றது. இது எவ்வளவு காலம் இருந்தாலும் இது கிடாது. அங்கே நாம் எப்படி செயல்படுத்துகின்றோமோ இது போன்றுதான் அக்காலங்களில் மனித உடலை விட்டு பிரிந்த இது போன்ற உடல்களை என ஒரு இடத்திலே நாம் எடுத்துக்கொண்டால் இந்த சூரியனுடைய வெப்ப கதிர்கள் சிறிதளவு அதில் தாக்கப்பட்டாலும் இந்த வெப்பத்தினால் அங்கே துடிப்பு ஏற்பட்டால் அதற்குள் புதிதாக உயிரணுக்கள் தோற்றமாகின்றது. அப்பொழுது இங்கே இந்த உடலை அவர்கள் வைத்திருந்தாலும் அதிலே புழுக்கள் தோண்டிவிட்டால் அதை உணவாக எடுத்து அந்த உடலையே அழித்துவிடும். அதே சமயத்தில் உடலை அழிப்பது மட்டுமல்ல அது முழுதும் தின்று தீர்த்து அந்த புழுவும் மடிந்தால் பின் அது இந்த மனித உடல் எப்படி இது மாற்றி அமைத்தது இதை அடுத்து உடலோடு அதாவது உயிரோடு இருப்பவருடைய உடலுக்குள்ளும் சென்று இப்படியெல்லாம் மாற்றமாகி கொண்டு அதனுடைய தீமையான விளைவுகளுக்கெல்லாம் அழைத்து சென்றுவிடும் என்று அக்காலங்கள் இன்று நாம் எப்படி ஒரு மனிதனை புதைக்கின்றோம் அல்லது சுட்டு சாம்பலாக்குகின்றோம். ஒரு மனிதன் அவனுடைய ஆன்மாவை மோட்சத்துக்கு செலுத்த வேண்டும் என்று மதங்கள் வாரியாக எப்படி எத்தனை வகைகள் செய்தது போன்று அக்காலங்களில் வாழ்ந்த ஞானிகள் இது போன்ற நிலைகளை அவர் தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த உண்மை நிலை முழுமையாக தெரியுதோ தெரியாமலோ இல்லாதவர்கள் இவர்கள் கண்ட பேருண்மைகளைப்படி இதை செய்தார்கள். ஆனாலும் அக்காலங்களில் வாழ்ந்தவர்கள் இதனுடைய சில நிலைகளை அறிய முடியாதபடி அறியாதபடி இந்த பதனப்படுத்திய வைத்திய இந்த உடலை ஏன் பாதுகாக்க வேண்டும் என்றால் அவர்கள் என்றாவது ஒரு நாள் மீண்டும் இந்த உடலிலே அவர்கள் வருவார்கள் என்று இப்படி மூட நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த நிலைகளும் உண்டு. இந்த அதே பிரமிடை போன்று இன்று நாமும் இதே வீடுகளை கட்டினால் நமக்கு அதில் சொத்து வரும் சுகம் வரும் இந்த பிரமிடில் ஏதோ சக்தி இருக்கிறது என்று இப்படி இயற்கைக்கு மாறான ஞானிகளால் அக்காலங்களில் உணர்த்தப்பட்ட கணக்குகளையும் அவர்கள் தெளிந்து தெரிந்து மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உணர்த்திய மெய்ஞானத்துடைய தன்மைகள் காலத்தால் இந்த உடலுக்கென்றே சென்று விட்டது. ஆக ஒவ்வொரு மதத்தினரும் எடுத்துக்கொண்டால் அவர்கள் அதற்கென்று சில மந்திரங்களை ஓதி கிறிஸ்துவ மதத்தினர்தான் அந்த சவப்பெட்டியில் அவர்கள் வைத்து அந்த பாதிரியார்களோ மற்றவர்கள் அந்த மந்திரத்தை அதில் சில உணர்வுகளை சொல்லி அவர் ஆண்டவனுக்கு ஐக்கியமாகின்றார். அங்கு இரண்டரை கலந்து விட்டார் என்று அங்கு இயேசு எப்படி அங்கு சிலுவையில் அறையப்பட போகும்போது மற்றவர்கள் உணர்வுகள் தாங்கி கொண்டார், இது போன்ற சிலுவையும் அறைந்து இது போன்ற நிலையில் அவர் இந்த பாவங்களை எல்லாம் அவர் தாங்கிக் கொள்வார், உயர்ந்த நிலை பெறுவார் என்று சொல்லியிருந்தார்கள். முகமதியர் மதத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் சில மந்திரங்களை உப்பு இது போன்ற சில பொருள்களை போட்டு அதை ஆண்டவனுக்கு அனுப்புற என்று அவர்கள் செய்கின்றார்கள். இந்து மதத்தில் எடுத்துக்கொண்டாலும் அவர்களும் இந்த சுட்ட சாம்பலை வைத்து அதில் சில மந்திர யந்திரங்களை சொல்லி அந்த பிதர்களுக்கு இன்று இப்படி எத்தனையோ அவரவர்கள் எடுத்துக்கொண்ட உணர்வு பிரகாரம் மனித உடலுக்கு பின் அந்த ஆன்மா எந்த நிலை அடைய வேண்டும் என்று அவரவர்களுக்கு அப்ப இதை செயல்படுத்துகின்றார்கள். அது மட்டுமல்ல, இப்படி மனித உடலை அது உடலை விட்டு பிரிந்தாலும் அது ஒவ்வொருத்தருக்கு என்று சில கட்டுப்பாடுகளை வைத்து இது நேரடியாக இந்த மதத்தை சார்ந்தவர்கள் அல்லது இவர்கள் வேற மதத்திலிருந்து இங்கே பிரிந்து வந்தவர்கள் என்று அதிலையும் பிரிவினை வைத்து அதிலே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் எங்கள் இனம் இல்லாதவர்கள் என்று மதத்திற்குள் இனம் இனத்திற்குள் இனம் என்று இந்த சவம் அந்த உடல் அதற்கும் இது பிரிவினைகளை காட்டி இந்த சவத்தை இங்கே கொண்டு வரக்கூடாது, இங்கே இதை புதைக்க கூடாது, இந்த இடத்துல புதைத்தால் அது ஆகாது என்றும் இந்த மனிதன் உடலை விட்டு இறந்தாலும் அந்த உடலை வைத்தும் பாகுபாடு என்ற நிலைகள் தான் மனிதனுடைய சிந்தனைகள் சிறுக சிறுக குறைந்து இன்று இது போன்ற நிலைகள் தான் உலகெங்கிலும் காண முடிகின்றது. அது இதையெல்லாம் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குரு உணர்த்துகின்றார்கள். பிரமிடுகளை எடுத்துக்கொண்டாலும் எப்படி அந்த உடல் கெடாதபடி அக்காலங்களில் அதை செயல்படுத்தினார்களோ இன்று இதிலே சில தேர்ந்தெடுத்த வல்லுநர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் இதுபோன்று பிரமிடை போடு வீட்டை கட்டினால் அல்லது அவர்கள் வாழக்கூடிய இடங்களை இதுபோன்று கட்டினால் இது நோய் வராது என்று மனிதனுடைய ஆசைகளை கூட்டி அதன் வழியிலே பொருளிட்ட எத்தனை நிலைகளை செயல்படுத்துகின்றார்கள். ஆனால் பெரும்பகுதி மெய்ஞானிகளை உணர்வு அதிகமாக வாழ்ந்த வெளிப்படுத்திய அந்த பேருண்மைகள் கலந்த நம் நாட்டில் எடுத்துக்கொண்டால் ஆதிகாலத்தில் இருக்கக்கூடிய குடிசைகள் எல்லாமே இந்த பிரமிடுகள் போன்றுதான் அவர்கள் அக்காலங்கள் உருவாக்கினார்கள். அதே சமயத்தில் இந்த அதாவது குளிர் பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்களும் அங்கே அந்த குளிர்காலங்களில் வீடு அங்கே மாடியிலே உச்சியிலே இதுபோன்று பணிகள் அதிகமாக உறைந்து விட்டால் அந்த எடை தாங்காது, அந்த கட்டிடத்திற்கே ஆபத்து வரும் என்பதற்காக அவர்கள் இது போன்றுதான் பிரமிடு போன்று அது அந்த உயர்ந்த இடங்களில் இருக்கக்கூடியதை அமைத்து அங்கே பணியாக உறைந்தாலும் அது சரிக்கு கீழே விழுகும்படியாக இப்படித்தான் அவர்கள் ஒவ்வொன்றும் இந்த விஞ்ஞான ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் இந்த கட்டடக்கலை என்று சொல்லக்கூடிய நிலையிலும் இது சீர்படுத்தி தெளிந்த நிலையில் கொண்டுதான் இதையெல்லாம் அமைத்தார்கள். அந்த மனிதன் இந்த உடல் இச்சைக்காக அவன் செயல்படுத்தக்கூடிய நிலை விடுத்து ஞானிகள் காட்டிய வழியில் முதல்ல சொன்ன மாதிரி எத்தனை உபசாந்திகளையும் சடங்குகளையும் பிதர்களுக்கு என்று செய்யக்கூடிய நிலையிலும் இந்த உடலை வைத்து நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இதன் வழி வாழக்கூடிய சமுதாய அமைப்புகளாகத்தான் இன்று இருக்கின்றது. இதிலிருந்து விடுபட்டு உடலுக்கு பின் நாம் எங்கே செல்ல வேண்டும், எந்த எல்லை அடைய வேண்டும் என்று நமது நாட்டில் தோன்றிய அந்த மெய்ஞானிகள் சபதிகள் என்று சொல்பவர்கள் விண்ணினுடைய ஆற்றலை எப்படி எடுத்தார்கள், அந்த ஆற்றலின் துணை கொண்டு அங்கு தெய்வ சிலைகளை நிர்மாணித்து அதன் மூலமாக உயர்ந்த ஆற்றலை எவ்வாறு பெரும்படி நமக்கு உணர்த்தினார்களோ அந்த உண்மையான அந்த சாஸ்திரப்படி நாம் இந்த வாழ்க்கையினுடைய நிலைகளை அமைத்தால் இந்த உடல் அது மாற்றம் அடையக்கூடிய நிலைகள் தான் என்று உண்மையை உணர்ந்து கொண்டு இதிலிருந்து நாம் மாறாத நிலையாக நிலைத்த துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் அதனுடைய எல்லைக்கு நாம் செல்லும் நிலையாக செயல்படுத்த வேண்டும். என்றால் மாறாது அந்த துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் தான், இந்த உடலோ இந்த பூமியோ இந்த பிரபஞ்சமோ அனைத்துமே மாற்றத்திற்கு உட்பட்ட நிலைகள் தான். அது அந்த மாறக்கூடிய இந்த நிலைகளுக்கு நம்ம எல்லையை நிர்ணயம் செய்யாதபடி இந்த சபதியர்கள் என்று சொல்லுவோர் மெய்ஞானிகள் அந்த விண்ணினுடைய ஆற்றலை எடுத்து அழியாத நிலைகளாக எதை பெற வேண்டும் என்று அவர்கள் அந்த கணக்கீடுகள் கொடுத்து அந்த எல்லையை அடையும்படி அந்த நுட்பமான விஷயங்களை நமக்குள் பதிவு செய்தார்களோ அது கிடைக்கும்படி செய்தார்களோ அந்த எல்லையை அடைய நாம் முயற்சிக்க வேண்டும் என்று கூறினார்கள். இதில் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் நமக்கு அந்த உண்மை உணர்த்தும்படியாக அந்த பாதையில் செல்லும்படியாக இருக்கின்றது. குரு சொன்ன நிலையில் நாம் பயன்படுத்திக் கொள்வோம்.
ஓர் உணர்வின் தன்மை கொண்டு ஓர் கோளின் உணர்வை அதிகரித்து இந்த மனிதன் உடலில் வாழ்ந்தான். அந்த கோளுக்கு மாற்றாக அதாவது இந்த நல்ல உணர்வின் தன்மை இணைந்து வாழும் உணர்வு கமைப்பு கொக்க ஆக நட்சத்திரங்கள் திசை நோக்கி அதன் உணர்வை திசை நோக்கி எந்த கோள்களுக்கு சிக்காது அதன் உணர்வு நீர்ப்பார்வையே ஆக சூரியன் ஒழித்தவரையும் சூரிய நட்சத்திரத்தை இணைத்து வரும் பகுதியை இணைத்து அந்த இணைப்பின் தன்மை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் இணைப்பும் மற்ற கோள்களை இணைப்பும் இந்த துருவப்பகுதியில் கவரும் அதற்கு நேராக ஆலயம் அமைத்து இந்த தெய்வீக பண்பை நாம் பெற வேண்டும் என்று ஏனென்றால் அந்த துருவ நட்சத்திரத்தின் இணைப்பையும் மற்ற வெள்ளி கோளின் உணர்வுகளையும் இதை போல எதை வந்து காட்டி நட்சத்திரத்தின் உணர்வுகள் இது இரண்டாக சேர்க்கும் நடைபெறும் போது இதன் உணர்வு ஒளிக்கட்டைகள் அதை பிரிவு அறிந்து அந்த ஆணையத்தை அமைப்புக்கு சூரியனுடைய ஒளி மேற்பார்வை தரப்படும் போது அதனை மாற்றியமைத்து அது எதை கவர்கின்றது என்பதனை அனுகூலித்து கால்வாய் மறந்து முந்தி கணக்கிடும் தன்மைகள் வந்தது. இங்கு விஞ்ஞான அறிவு கொண்டு கால்சேக்கர் கொண்டு இதை போன்ற யாதன சாதனங்களை அனைத்து மனிதன் சிந்தித்து நுகரும் தன்மைக்கு இல்லாது இந்த கால்குலேட்டர் என்ற உணர்வின் பதிவு செய்து இளைஞர் ஞாபகப்படுத்தும் நிலையும் அந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற உணர்வின் தன்மை பதிவு கொண்டு ஒன்று ஒன்றுடன் மோதும் போது ஒன்றின் உணர்வு எப்படி கணக்கிடுது என்ற நிலையில் இன்று கணக்கிடுகின்றான். இந்த உணர்வின் தன்மை சென்றதன் இதிலேதான் நாட்டம் செல்கின்றதை தவிர மெய்ஞான உணர்வின் நிலையும் பிரபஞ்சத்தின் உணர்வின் ஆற்றலோ கணக்கிடும் முறைப்படுத்தி அவன் உலக பிரபஞ்சத்துடன் இயக்கும் நிலையை காலத்தால் மறைந்து விட்டது. விஞ்ஞான அறை மூங்கிவிட்டது. அதன் வழி கம்ப்யூட்டரை இயக்கினான். நம் உயிர் எலக்ட்ரிக், நம் உடலுக்குள் எலக்ட்ரானிக்கா மாற்றும். நமக்குள் மாற்றிய உணர்வின் தன்மை கொண்டு நாம் மீண்டும் எண்ணுவோம் என்றால் நமது உணர்வுக்கும் நுகர்ந்த உணர்வுக்கும் எதிர்நிலை இருக்கும். அதன் உணர்வின் அறிவை பிரித்து காட்டுகின்றது. அதே சமயத்தில் கம்ப்யூட்டர் இதை போன்ற பிரிவானால் அதனை உடனே மாற்றி அமைக்கும் சக்தி கொண்டவர்கள் கணக்கை மாற்றி விடுகின்றனர். இதே போல நமது உயிரின் தன்மை எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற நிலை வரப்படும் போது இதனை மாற்றத்தை தரும் நட்சத்திரத்தின் உணர்வு கொண்டு நாம் மாற்றிட முடியும். இதே போலதான் மனிதன் நிலைகளில் ஒரு பிரபஞ்சத்தின் இயக்கங்கள் மாற்றமாகும் போது அதற்கு தக்க ஒரு நல்ல குணின் உணர்வுகள் பிரிதொரு எதிர்நிலைகள் என்று உருவாக்கப்பட்ட நிலைகள் என்று ஒரு தெய்வத்திற்கு பெயர் வைத்து அது காரண பேராக வைத்து அதனை திசை நோக்கி நாம் எண்ணும் போது அதன் உணர்வுகள் இதே போல வெள்ளின வெள்ளிக்கோளின் உணர்வுகளும் காட்டு நட்சத்திரத்தின் உணர்வுகளும் இதை போன்ற மற்ற உணர்வுகள் கோள்களுடைய நிலைகளை இணைந்து அந்த உணர்வின் தன்மை மூன்றும் ஒன்றாக சேர்க்கும். அத்தகைய நல்ல உணர்வுகளை உருவாக்கும் இத்தகைய உணர்வுகளை பரவும் போது அதை திசை நோக்கி வைப்பார். நாம் அதை நோக்கி நாம் பார்க்கப்படும் போது அந்த உணர்வுகள் சூரியனால் கவரப்பட்டு அது கவர்ந்து வரும் திசையாக நாம் நோக்கும் போது அந்த உயர்ந்த குணத்தின் உணர்வுகள் நமக்குள் கிடைக்கும்படி வைத்தார்கள். இதையெல்லாம் வானியல் சாஸ்திரத்தை கடந்த காலம் இயற்கையின் உண்மையின் உணர்வுகள் உணர்வின் தனக்குள் மனிதனாக பதிவு செய்து கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு கணக்கிட்டு உணர்வு மனக்கணக்காக வைத்து அந்த மனக்கணக்கின் உணர்கொண்டுதான் தெளிவாக்கி தெளிந்த உணர்கொண்டுதான் செயலாக்கி அதன்படி அந்த வானையின் உணர்வின் தன்மைக்கொப்ப ஆலைகளை அமைப்பதும் அதன் வழி செயலாக்கும் அன்று சபதீர் என்று சொல்வார். இப்படி கணக்கிட்டு செயல்படுத்த உலக நிலைகளில் பெருங்கொண்ட மெய்ஞானிகளாக இருந்தனர். ஆக மெய்ஞ்சின் உணர்வை நாம் பெறுவதற்கு செயல்பட்ட இந்த நிலையெல்லாம் இக்காலங்களில் விரிந்த ஒரு தீமையின் உணர்வையை மறைந்துவிட்டது என்று எகிப்து என்ற நாட்டில் எடுத்துக்கொண்டால் இன்று நாம் குளிர்சாதன பெட்டிகளை வைக்கின்றோம். ஆனால் குளிர்சாதன பெட்டிக்கு மாறாக கூர்மையாக செதுக்கப்பட்டு உணர்வின் தன்மை சூரியன் ஒழிக்கிறது வரும்போது இதை பிளந்து அங்கு நேரடியாக தாக்காத நிலை கொண்டோம். ஆக இந்த உணர்வுகள் ஆக மேலே தாக்கும் உணர்வுகள் கீழே அடிவாகும் பெரிதாக இருக்கப்படும் போது இந்த உணர்வுகள் வெப்பத்தின் தன்மையில் இது இங்கு பிரிக்கப்படும் போது வெப்பத்தின் தன்னால் குறைகின்றது. நாம் ஒரு ஐசு பெட்டி வைக்கும்போது இதே கரண்டை வைத்து வெப்பத்தை உருவாக்குகின்றோம். அதே சமயத்தில் குளிர்சாதனமாக மாற்றுகின்றது இதே எலக்ட்ரிக் பெருகிய சாதனம் கொண்டுதான் அது நிலை பெற்றது. இதே போலதான் அந்த பிரமிக்கின்ற நிலைகள் கொண்டு சில வகையான மண்களை அது இடப்பட்டு சில வகையான கற்களை மேம்பதிப்பாக பதிவு செய்வார். இவரும் நம்ம வீட்டில் பிரமிட்டு மாதிரி வீடை கட்டியாச்சுன்னா ஒரு சுகமா இருக்கணும் பைத்தியத்தனமாக நாம் அந்த பிரமிட்டின் தன்மை இங்கே கொண்டு வருகின்றன. ஆகவே அன்பே பிரமிட்டின் நிலைகள் வரப்படும் போது ஆக சூரிய ஒளிக்கதிரையும் மாற்றி உணவின் தன்மை குளிர்சாதனமாக வைத்து இந்த இது அறிவு விடாதபடி அதில் கிருமிகள் உருவாகாதபடி ஏனென்றால் எத்தகைய நிலையானாலும் வெப்பத்தின் தன்னல் கொண்டால் துடிக்கும் நிலையை வருகின்றது. துடிக்கும் நிலை வந்தால் எந்த உடலை உருவாக்கியதோ அதே அணுவாக மாறி அணு புழுவாக மாறி இந்த உடலை உணவாக உட்கொண்டு விடும். இந்த உடலின் உருவங்கள் அழிந்துவிடும். அணுவாக உருவான உணர்வு எதன் வழி உடலை உருவாக்கியதோ அணு மீண்டும் அங்கே வந்தால் அது அழிந்த பின் அந்த புழு அழிந்த பின் அந்த அணுவின் தன்மை பரவி இதே போல தன்மையை மற்றவருக்கு மாற்றிவிடும் என்ற நிலையை அந்த அங்கால விஞ்ஞானிகள் மெய்ஞானிகள் உணர்ந்ததனால் இப்படி பிரமிட்டுகளை செய்து உடலுக்குள் உணவாக உட்கொண்டு உடலுக்குள் இருக்கும் மலத்தை பிரித்துவிட்டு அதன் தூயாத நிலைகள் கொண்டு சில நறுமணம் கொண்ட பல பச்சரை மூலிகளை உடலில் தடவி அதன் உணர்வின் தன்மை ஈர்க்காது. ஆக இதன் உணர்வுகள் தனக்குள் வைத்த பின் இன்று ஒரு கோழி முட்டையை ஒரு ஐஸ் பெட்டிகள் வைத்தார். ஆக அது என்ன செய்கின்ற அது வடங்கி நிற்கின்ற பல காலம் கழித்தும்
வெப்பத்தின் தன்மை கொண்டு ஜூடேத்தினால் அந்த துடிப்பின் தன்மை கொண்டு அந்த உயிரணு துடித்து அதனுள்ள அதன் முட்டைக்குள் இருக்கும் கருவனை நுகர்ந்த அணுக்களாக மாற்றி எந்த கோழியின் உணர்வோ அதன் ரூபமாக மாறுகின்ற இதை கொண்டுதான் அன்றி அவர்கள் சாஸ்திரங்கள் பிரிவு தீமை உணர்வுகள் தனக்குள் வந்தாலும் இந்த உடல் அழுகாத நிலைகள் கொண்டு அங்கேயும் இத்தகைய விஞ்ஞான அறிவு கொண்டாலும் மூட நம்பிக்கை என்றேதான் நன்கு. ஆக இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மா மீண்டும் ஒரு காலம் இதை உடல் வந்து ஆட்சி புரியும், அதற்காக தான் இதை வைக்கிறோம் என்றும் இப்படி உபசாண்டுகளை உபகரணங்களை செய்கின்றோம். இதை இப்ப நமது நாட்டிலும் செய்கின்றோம். சுத்த சாம்பலை நாம் கடைத்து விட்டால் பாபங்கள் எல்லாம் போய்விடும் என்று. அதே சமயத்தில் விநாயகரின் ஆலயத்தில் வந்து அதந்து மோட்ச தீபம் என்று விட்டால் மோட்சம் அடைகிறோம் என்று. இதை போலதான் ஒவ்வொரு மதங்களும் இனங்களும் ஒரு உடலை விட்டு அகன்றால் ஆண்டவனிடம் அர்ப்பணிக்கின்றோம் என்று போதுவதும். ஆக கர்த்தரிடம் இதந்து சாவு உடலை விட்டு இறந்த பின் சர்ச்சைகளுக்கு எடுத்து சென்றாலும் ஆக ஆண்டவன் அருள் அங்கே கிடைக்கும் என்று சர்ச்சைகளில் அது அங்கு நன்னீரை தொழித்து அதனுடைய நிறைவு கொண்டு நீ பெறவில்லா நிலை அடையும் என்று எதை ஜெபித்து வந்தாரோ அந்த சாதுக்கள் அதாந்து பாதையார்கள் அதை ஜெபித்தால் அவர் மோட்சத்துக்கு அனுப்பி விடுவார் என்று பழமொழி. நமது நாட்டிலும் மந்திரங்களை சொல்லி சாம்பலை கரைத்து விட்டால் இந்து மதத்தின் அடிப்படையில் பாவங்கள் போய்விடும் என்றும் நாறு ஆணையத்தை மோதித்தால் அது நிறைவரும் என்றும். அதே போல அங்கே பிதைக்கப்படும் போது சிலுவையில் அறையப்படும் போது இந்த யஷ் தனது நிலைகளை தாங்கிக் கொண்டான். உலகம் நன்மை பெற வேண்டும் என்று இருந்தான். ஆக அவனுடைய சிலுவை இங்கே ஊன்றிவிட்டான். இந்த பாவப்பிணிகளிருந்து நீக்கி உன்னை மோட்சத்துக்கு அழைத்து செல்வான் என்ற இந்த நிலையில் சிலுவை வைத்து அங்கே வைத்தனர். இதே போலதான் முகமதியர் மதங்களில் எடுத்துக்கொண்டாலும் பெரியோர் உணர்வுடைய தன்மைகள் இங்கே இந்த அதே மசூதிக்கு அழைத்து சென்று அந்த பணம் அந்த உடலின் தன்மை வைத்து ஆக ஆண்டவனுக்காக தொழுது தொழுதுவிட்டு இதனின் நிலைகளை பெரிதொன்று கவர்ந்தராதபடி உப்பும் பல அதற்குண்டான உபகரணங்களை விட்டு சில மருந்துகளை தூவி அவர்கள் தரித்து விட்டார். ஆக மற்றொன்று உணவாக உட்கொள்ளார். ஆக இந்த உடலின் தன்மை ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கணும். ஆக அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் இவ்வழி செயல்படுத்தாவிட்டால் அவர்கள் நரகம் செல்வார் என்று இப்படி ஒவ்வொரு மதங்களிலும் இதே கிருஷ்ணனுடைய மதங்களிலும் ஆலயங்களில் சென்று அதனுடைய சிலையை செயல்படுத்தவில்லை என்றாலும் அவர்கள் மோட்சத்திற்கு செல்ல முடியாதென்று சபக்குழிகளை அவர்கள் தேர்ந்தெடுப்பதும் இதே போல ஒவ்வொரு நிலையும் சபக்குழிகளை தேர்ந்தெடுப்பதும் ஒவ்வொரு மதங்களும் சபக்குழிகளை தேர்ந்தெடுப்பதும் இந்து மதங்களை எடுத்தால் தன் என மக்களை சபக்குழியில் விதைத்தால் மற்ற என மக்கள் சபக்குழி விதைத்தால் இது விரோதமான நிலைகள் என்றும் இப்படி நம்மை பிரிக்கப்பட்டு இறந்த பின் உடலுக்கு பின்னும் நாம் மரணப்போர் ஆகும் நிலைகளைத்தான் உருவாக்கப்படுகிறோம். ஒவ்வொரு சவக்கிடங்குகளையும் விதைக்கப்படும் போது இன்னொரு சவக்கிடங்கிலும் அதன் உணர்வு இன்னொரு சவக்கிடங்களுக்கு மதத்தன்மை பெற்றாலும் இதே போலதான் போர் முறைகள் வருகின்றன. ஆக சவக்கிடங்குகளிலும் ஒரு மதம் விட்டு மதமாகி இனம் விட்டு இனம் மாறி சென்றாலும் அங்கேயும் பிரிக்கப்பட்ட நிலைகள் வருகின்றது. ஆக கிறிஸ்து மதத்திலையும் தாழ்த்தப்பட்ட நிலையிலிருந்து அவர்கள் கிறிஸ்து மதத்தை சேர்த்தால் தாழ்த்தப்பட்ட உணர்வுண்ட சவக்கிடங்கை தேர்ந்தெடுக்கின்ற உயர்ந்த மக்களின் உணர்வு வரப்போது உயர்ந்த நிலைக்கொண்டு சவக்கிடங்களை தோற்றின இந்த சவக்கிடங்களில் கூட மதத்தின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்டது உயர்த்தப்பட்டது என்ற நிலை வருகின்றது. இதே போலதான் முஸ்லிம் மதங்களில் எடுத்துக்கொண்டாலும் அது வந்து பரிசுத்தமான முஸ்லிமுக்கும் இடை சேர்த்த முஸ்லிமுக்கும் வித்தியாசம் உண்டு என்றும் சவக்கிடங்களில் மாற்றியமைத்து இதனின் தன்மைகள் மாறுகின்றது. இந்து மதத்தில் எடுத்துக்கொண்டாலும் இதே போலதான் தாழ்த்தப்பட்டவர் உயர்த்தப்பட்டவர் என்ற நிலைகளில் இதிலே அருகில் வந்தால் எங்களும் நீசத்தனம் ஒட்டிவிடும் என்றும் சவக்கிடங்கள் கொண்டு விதைக்கும் தன்மைகளும் நீ இங்கே விதைக்கக்கூடாது என்று போர் முறைகள் வருகின்றது. ஆக இறந்த கண்ணும் இந்த சவத்திற்காக போர் செய்யும் மதங்களும் இனங்களும் தான் இருக்கின்றது வரை இந்த உடலை விட்டு சென்ற பின் இதன் இனி பிறவியில்லா நிலைகள் அடைய வேண்டும் என்று எண்ணும் மதங்களோ அல்லது அந்த இனங்களோ இல்லை. ஞானிகள் காட்டிய உணர்வின் தன்மை கொண்டு நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற நிலையில் தான் இன்று எகிப்து நாட்டின் தன்மை கொண்டு அவர் இன்று எத்தனையோ பல லட்சம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அடித்து ஏன் லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அந்த மக்களின் உணர்வுகளை பிணங்களை தோண்டி இருக்கின்றனர். அதில் அவர் விட்ட செல்வமும் சில துணிகளையும் போட்டு அது கெடாத நிலைகள் கொண்டு மேலே மருந்துகள் தோய்த்த மூடிகளை வைத்து இதை தாக்காதபடி இன்று பிரமத்துகள் வைத்து இது குளிர் சாதனமாக வைத்து உடல் அழுகாக வைத்தால் இன்று நாம் பிரமத்தை போல ஒரு பைத்தியகாரன் சொல்லுகின்றான். இந்த பிரமத்தை வைத்து வீட்டிலே கட்டி வைத்தால் அவன் நோய் வராது, அல்லது தப்பி விடுவான். பிரமத்தை போல வீடு கட்டினால் அவன் சாரோக்கிய நிறைவேறும் என்று. அதாவது பிரமத்தை நாம் எடுக்க வந்தால் இயற்கையில் நாம் குளிர் சாதனங்களை உருவாக்கணும். அதில் கெமிக்கல் கலந்த உணர்வை நாம் பெறுகின்றோம். ஆக இந்த கெமிக்கல் கலந்த உணர்வு நாம் சுவாசிக்கும் போது நம் உடல் உறவுகளில் எதை எதை செயற்கையாக சேர்த்ததோ, நாம் மனிதன் சொதற்கிற்காக இதை செய்தாலும் நாம் சுவாச உணர்வுகள் அது மாறுபடுகின்றது. ஆகவே இதே போல வேண்டுமென்றால் விஞ்ஞானி சொல்லலாம். ஆகவே பிரமத்தை எடுத்துக்கொண்டால் குவித்த நிலை கொண்டு எதிர்வரும் வெப்பத்தலைகளை மாற்றி அதன் உணர்வுகளை குளிராக வைத்துக் கொள்கின்றது. இன்று நாம் கூற குடிசைகளை போட்டிருக்கிறோம், கோபுரத்தை போட்டு இப்படி வைத்தோம் என்றால் அதற்குள் அதன் உணர்வுகளும் நமக்குள் குளிர்ந்த நிலை அடைகின்றது. ஆனால் அதே சமயத்தில் தொடர்ந்த வழியாக வைத்துவிட்டால் தனல் இங்கே இருந்து உள்ளேயும் புகுந்து அந்த தணலை வீடுகின்றது. இன்று இதே பிரமிட்டைப் போலதான் கூற குடிசைகள் இருக்கின்றது, பிரமிட்டைப் போலதான் ஓடு வீடுகள் இருக்கின்றது. ஏன் அங்கெல்லாம் வரக்கூடாது? ஏனென்றால் அதில் சிறிது துவாரம் இருந்தால் சூரிய ஒழித்தவர்கள் புகுந்தால் அந்த வெப்பத்தான உள் புகுந்தேதான் தீரும். ஆகவே இதற்காக பிரமிட்டைப் போல என்று அவர்கள் சொல்வது போல பிரமிட்டின் அமைப்பில் தான் நம் இந்தியாவின் பெரும்பகுதியான நிலைகளும். ஆக உலகில் எங்கே நிலை கொண்டாலும் இந்த குடிசைகளை அமைத்துள்ளார்கள், வீடுகளையும் அமைத்துள்ளார்கள். ஆனால் அங்கே குளிர் எப்படி வருகின்றது? ஆக மற்ற நிலைகள் மாடிகளோ மற்றதை வருவதற்கு முன் பனிப்பாறைகள் மேலே குமிச்சியாக வைக்கப்படும் போது, பனி துவங்கும் போது அது அதிகமானால் சரிந்து கீழே உழுகும்படிதான். இப்படி உயர்வான நிலையில் வைத்து பனியின் அழுத்தம் அதிகமானால் கட்டடங்கள் இடிந்து உழகக்கூடாதுங்கிறதுக்காக பனியின் சறுக்கு நிலையில் வைத்து அங்கெல்லாம் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு நாட்டின் தன்மை கொப்பதால் இவ்வாறெல்லாம் உருவாக்குகின்றன. அதனால் இதை விஞ்ஞான அறிவு தனக்கு ஆபத்திலிருந்து காட்ட அந்தந்த நாட்டு பகுதி கொப்ப அதை செயல்படுத்துகின்றன.
நாகரிகம் என்று சொல்லுகின்றோம், ஆனால் இன்று உலகெங்கிலும் நாம் பார்க்கக்கூடிய நிலைகளோ அந்த நாகரிகம் என்று தொன்று தொட்டு வளர்ந்து வந்த அந்த பாரம்பரியங்களையும் அக்காலங்களில் மனிதன் ஒன்றுபட்டு சீரான நிலையில் கொண்டு இணைந்த நிலையில் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அந்த பண்புகளை அந்த நாகரிகங்கள் இன்று எங்கோ போய்விட்டது என்ற நிலையாக சொல்லும்படியாகத்தான் இன்று நம் நாட்டிலும் இதுபோன்று பல நிலைகள் மாறிவிட்டது என்று குருகளை சொல்லுகின்றார்கள். ஆக மேலை நாட்டு நாகரிகம் என்று அவர்கள் வாழக்கூடியது போன்று அவர்கள் செயல்படுவது போன்று அதே உணர்வுகளை கலந்து இப்படி இருந்தால்தான் நல்லது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்று நம் நாட்டு மட்டுமல்ல எல்லா நாடுகளும் இது சிறுக சிறுக கலந்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஞானிகள் நமக்கு முன்னோர்கள் நமக்கு போதித்து கொடுத்த அந்த வழிகளை எல்லாம் மாறி அந்த உண்மைகள் எல்லாம் இன்று இதன் வழி செயல்பட வேண்டும் என்று சொன்னாலும் அதை சிறிதளவு கூட எண்ணி பார்க்கும் நிலையோ ஏற்று வழி நடத்தும் இல்லையோ இல்லாதபடி போய்விட்டது. ஆனாலும் குருநாதர் அதையெல்லாம் எடுத்து சொல்லி இதை நாம் எப்படி வந்தோம், எப்படி வாழ வேண்டும் என்று அதை மீண்டும் நினைவுபடுத்தி நாம் அதன் வழி செல்ல வேண்டிய முக்கியங்களை சொல்லுகின்றார்கள். இன்று ஒரு இசை வாசிக்கின்றார்கள் என்றால் அக்காலங்களில் அந்த இனிமை கலந்த உணர்வுகளை அது ஒவ்வொரு மாதம் இது போன்ற விழாக்களை அமைத்து அந்த விழாக்கள் இந்த இசைகளை அங்கே செருகேற்றி மனிதனுக்குள் அந்த இனிமை கலந்த உணர்வுகளை ஊட்டுவதற்காக அவர்கள் பல வாத்திய கருவிகளையும் அதற்குண்டான ராகங்களையும் கொடுத்து ஒரு சின்ன குழந்தையே அது அறியாத பருவமாக இருந்தாலும் அங்கே அது கவனிக்கக்கூடிய இசைக்கொப்ப அது உடல்கள் எப்படி அசைகின்றதோ இது போன்றுதான் மனிதனுக்குள் மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வாக அவனை மகிழ்ச்சி படுத்தும் நிலையாக அக்காலங்கள் அதை செயல்படுத்தினாலும் இன்று இந்த இசைகளுக்கு பதிலாக மனிதன் சிந்தனை இழக்கக்கூடிய இசைகளாக வந்துவிட்டது. அதே போன்று ஆட்டங்களையும் எடுத்துக்கொண்டால் அக்காலங்களில் இது நாட்டியம் என்றும் நடனம் என்றும் மனிதனுக்குள் அவன் சந்தர்ப்பவசன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவன் கோபப்படும் பொழுது அவன் உடலுடைய அங்க அவயங்கள் எப்படி அசைகின்றது, வேதனைப்படும் பொழுது எப்படி அசைகின்றது, பயப்படும் போது எப்படி அசைகின்றது, ஆத்திரமோ பகமே வரும்போது எப்படி உடல்கள் அந்த அசைகின்றது, அந்த அசைவுகளுக்கொப்ப உடல்கள் எப்படி தீமை விளைவிக்கக்கூடிய நிலைகளாக அது உருப்பெற்றுவிடும், அதை மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் அங்கே நடனக்கலையாக அபிநயம் என்றும் நாட்டியம் என்றும் நடனம் என்றும் அது கோபத்துடன் செயல்பட்டால் இன்னென்ன நிலையில் வரும் என்று இப்படி தனித்தனியாக அந்த பாவனைகளை அது நடனத்துடன் கூடி அந்த நாட்டியம் என்ற நிலையில் அதை அதன் மூலமாக மெய் உணர்வுகளை சாதாரண மக்களுக்கும் புரியும் வண்ணம் உணர்த்தி அதே சமயத்தில் அதுபோன்று இந்த பெண்கள் என்ற நிலையில் கொண்டு அவர்கள் இதுபோன்ற உணர்வுகளை மாற்றியமைக்கும் விதமாக அவர் வீட்டிலே இருந்தாலும் அந்த நாட்டியம் என்ற இந்த நடனம் என்ற நிலையில் அங்கே அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தப்படும் உடல்ல இது போன்று கோபத்தாலும் ஆத்திரத்தாலும் பயமாலோ வேதனையாலோ அந்த தீமையின் விளைவுகளை அதன் மூலமாக இந்த உடலில் இருந்து அகற்றுவதற்காக அந்த ஆற்றல் மிகுந்த சக்திகளை பெறுவதற்காகத்தான் இதை கலையாக வைத்தார்கள். ஆனால் இன்று அதுவோ மேலை நாட்டு நாகரிகம் என்ற பெயரில் இவர்கள் கொடுத்த அந்த மூல தத்துவங்களை மாறி அது பூராமே அவர்கள் பெண்களை கேலி செய்வதாகவும் அல்லது ஒரு அமைப்பினரை அது கிண்டல் செய்வதாகவும் இப்படி எத்தனை நிலைகளை அங்கே மனிதனை அவமதிக்கக்கூடிய நிலைகளாகவும் பெண்களை அவமதிக்கக்கூடிய நிலைகளாகவும் எத்தனை கருத்துக்களை மாற்றி இன்று வெறும் பணத்திற்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் மனிதன் தீமைகளை அகற்ற மனிதன் அறியாது உடலில் வரக்கூடிய நோய்களை போக்க மனிதன் அறியாது வரக்கூடிய பண்பற்ற செயலிலிருந்து மனிதனை நல்வழிப்படுத்த காட்டப்பட்ட வழிகாட்டப்பட்ட அத்தனை நிலைகளுமே இன்று பண்பை இழக்கக்கூடிய நிலைகளாக நம்முடைய உடலில் நோய்களை உருவாக்கக்கூடியதாக மனங்களை பாதிக்கக்கூடிய அளவிற்கு இன்று கொண்டு வந்து விட்டார்கள். நாம் ஒரு மனிதன் சீராக அவனுடைய வாழ்க்கையை மற்றவர்களை போன்று தெளிந்த நிலையை உருவாக்கக்கூடிய மன மேடைகள் என்று எடுத்துக்கொண்டால் அந்த மன மக்களை வாழ்த்த வரக்கூடியவர்களுக்கு முன்னாடி இது போன்று ஆட்டங்களை தான் காட்டுகின்றார்கள். இது போன்ற பாட்டங்களை தான் அங்கே செயல்படுத்துகின்றார்கள். அக்காலம் இதையெல்லாம் உணர்த்துவதற்காக கரகாட்டம் என்று ஒரு தலையிலே அதுபோன்று அந்த உணர்வுகளை எப்படி அது சுமந்து அது வழி நடத்த வேண்டும், ஆக நாம் எடுத்துக்கொண்ட காரியத்தை தலைமேல் சுமந்து அது சீரான பாதையில் நாம் கொண்டு செலுத்த வேண்டும், அதை நாம் எப்படி பேணி காக்க வேண்டும், எப்படி அந்த சிரசிலே ஏற்றப்பட்ட பொருள் கீழே விழுகாதபடி அங்கே ஆட்டம் என்று காட்டுகின்றார்கள். இதுபோல நாம் எடுத்துக்கொண்ட நல்ல உணர்வு எந்த சந்தர்ப்பத்திலும் அது விடாதபடி அது சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த உணர்ச்சிகளை ஊற்றுவதற்காக அங்காலங்கள் இதையெல்லாம் செய்தால் அந்த கரகாட்டங்களில் இதே போன்று அசிங்கமாக கொச்சையாக மற்றவர்களை இழிவுபடுத்தும் நிலையாகவும் தீய சொற்களை சொல்வதாகவும் அதை ரசிக்கக்கூடிய அளவிற்கு இன்று திருமண மேடைகளும் சரி நாடகங்களும் சரி சினிமாக்களும் சரி தெருக்கூத்துகளும் சரி ஒரு கோவில் விழாக்களிலும் சரி இதுதான் அங்கே பொழுதுபோக்கு என்றும் இதுதான் அங்கே முக்கியமான அம்சம் என்றும் மனிதனுடைய சிந்தனைகளை மாற்றக்கூடிய நிலையிலாக இப்படியெல்லாம் உருவாகிவிட்டது. ஆனால் ஞானிகள் கொடுத்த நிலையில் வேறு. இது மன மேடையில் இது போன்ற உணர்வு வரப்போம் வாழக்கூடியவர்களுக்கு அந்த சரியான பாதையில் ஒன்றிணைந்து வாழக்கூடிய நிலைகளை பண்புகளை ஊற்றுவதற்கு மாறாக அநாகரிகமான உணர்ச்சிகளை தீமையான உணர்வுகளை பதிவு செய்யக்கூடிய இடமாக மாறிவிட்டது என்று சொல்லி அதே போன்று அக்காலத்தில் திருமண விழா என்றாலே 7 நாட்கள் நலங்கு என்று வைப்பார்கள். அது திருமணமான அந்த ஆணும் பெண்ணும் அவர்கள் புதுமையாக அங்கு ஆரம்பமாக எப்படி அவர்கள் கணவன் மனைவியுடன் நடந்து கொள்ள வேண்டும், மனைவி கணவனை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒன்று சேர்த்து எப்படி வாழ வேண்டும், ஆக மாமியார் உன்னிடம் இது நடந்து கொண்டால் இப்படி பேசினால் நீ என்ன செய்வாய், உன் மாமனரை எப்படி நடந்து கொள்வாய், அவருடைய சேர்ந்தவர்கள் எப்படி நடந்து கொள்வாய் என்று இப்படி பெண்ணுக்கும் மானுக்கும் அதுபோன்று நேரடியாக நடத்தி காட்டி அதில் சில உணர்ச்சிகளை ஊட்டப்பட்டு அந்த சிந்தனைகளுக்கு எதிர்பதிலாக ஒருவர் கேட்பதும் ஒருவர் பதில் சொல்வது கொண்டு இப்படி கேட்டால் இப்படி சொல்வேன் இப்படி கேட்டால் இப்படி சொல்வேன் என்று அதுபோல பாடல்களாக அமைத்து அந்த சிந்தனைகளை ஊட்டி இதுபோன்று அவர்கள் அந்த மன வாழ்க்கையில் ஈடுபடும் போது எதிர்மறையான உணர்வுகள் வந்தால் அதிலிருந்து விடுபடக்கூடிய உயர்ந்த உணர்வுகளை சிந்திக்கும்படி செய்து சமுதாயத்தை மக்களை அருள் வழியில் வாழச் செய்து அதுபோன்று உயர்ந்த குணங்களை கொண்ட குழந்தைகளாக உருவாக்கி சமுதாயத்தை உயர்த்தப்பட்ட நிலையில் அனைத்துமே இன்று திருமணம் என்பதும் ஒரு பொழுதுபோக்காகவும் அங்கே தகாத காரியங்களை அங்கே ஊட்டப்பட்டு இதுதான் மகிழ்ச்சி இதுதான் ஆனந்தம் இப்படி இருந்தால்தான் மகன் மனிதர்கள் நாம் சந்தோஷம் என்று காட்ட முடியும் என்று உண்மைக்கு மாறான நிலைகள் இது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அக்காலங்களில் அவர்கள் உணர்த்தப்பட்ட நிலையில் மனிதனை பண்பு கொண்ட நிலையாக வளர்ப்பதற்கு இதையெல்லாம் செய்தார்கள் என்று இன்று நடக்கக்கூடிய நிலைகளை சொல்லி இதிலிருந்து நாம் விடுபட்டு ஞானியில் காட்ட வழியில் செல்ல வேண்டிய அவசியத்தை இதன் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள்.
பிற நாட்டின் நாகரிகமும் இன்று நமது நாட்டில் வளர்ந்து விட்டது. நமது நாட்டின் தன்மையும் இன்றைய உணர்வுகள் எடுத்துக்கொண்டால் இசையின் அமைப்பு மகிழ்ச்சி கொண்ட உணர்வுகளை நாம் பாடலாகும் போது செவிகொண்டு ஒன்றும் அறியாத குழந்தையாக இருந்தாலும் இசை மீட்டினால் தன் அறியாத ஆடப்படுகின்றது. அதே சமயத்தில் நமது நாட்டின் நடனக்கலை என்ற உணர்வுகளோ தீமைகள் அகற்றும் உணர்வு பெற்றது. ஆகவே மகிழ்ச்சி உடைய நிலையும் அரவணைக்கும் தன்மையும் கோபத்தால் உணர்வுகள் எவ்வாறு அயந்ததும் அகங்கார ஆட்டங்களும் நாம் நகர்ந்து கொண்ட பின் உடல் இயக்கங்கள் எவ்வாறு அது ஆடுகின்றன நடனக்கலைகளை பற்றி கொடுத்தனர். ஆனால் இந்த நடனக்கலை மாறி இன்று எந்த நடனக்கலை இன்றைகளும் மேலை நாட்டினரே தவறான மொழிகளையும் குற்றையில்வான நிலையும் கேலி சித்திரமாகவும் ஒரு பெண்ணை கேலி செய்வதாகவும் அதன் உணர்வின் தன்னை அவமதிக்கும் உணர்களும் இப்படி உணர்ச்சிகளை ஊட்டும் தன்மைகளைத்தான் இன்று காமவெறியை தூண்டும் நிலையும் கருத்தை இழக்கும் தன்மை கொண்டுதான் இன்றைய நாட்டிலே இன்னைக்கு நடனக்கலைகள் வந்து நமது நாடும் சீரழியும் தன்மைக்கு கொண்டு வந்துவிட்டோம். அருவியை ரசிக்கின்றன, அநேகமான பாடலை கண்டுதான் ரசிக்கின்றன. ஆக நாகரீக நிலையும் மனிதன் மகிழ்ந்து வாழும் உணர்வினை ஊற்றினாலும் ஏற்றுக்கொள்ளா நிலைகள் வெறுத்து ஓடும் நிறைவு கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தினார் ஆட்டங்கள் அதாவது தீய சொற்களை சொல்லி தீயலான புனர்நிலைகள் ஏற்படுத்தி அதனை ஆட்டக்கலை கண்டார். ஆணும் பெண்ணும் ஏனென்றால் வாலிப வருவத்தின் உணர்வுகள் காமத்தை தூண்டும் உணர்வுகளும் ஆகிய இத்தகைய இச்சை உணர்வுகளை இங்கே ஊட்டுகின்றன. நாட்களில் கரகாட்டங்களும் இதை போன்றுதான். மனிதன் தனது ஒரு நிலைகளில் கரகமாட்டம் என்றால் தன் சிறுசுமையில் வைப்பது கீழே உழுகாதபடி அதன் பண்பின் தன்மை கொண்டு அழகு ரசிக்கும் தன்மை கொண்டு மகிழ்ச்சியூட்டு உணர்கொண்டாலும் தனது நிலைகள் மறந்து இந்த கரகங்கள் சிறுசுமையில் எதுவும் பற்றில்லாத நிலைகள் வீழ்ந்திடாத செயல்படுத்தினாலும் இந்திய நிலைகள் அதே கரகாட்டத்தை வாட்டும்போது மாரியம்மன் பண்பையோ நகர்களில் வரும் பல நல்ல விழாக்களில் தெய்வத்தை வணங்கும் நிலையும் சிந்தித்து செயல்படும் தன்மைகளும் வந்தாலும் இன்று என்ன நடக்கின்றது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். ஆக காம உணர்வுகள் தீண்டுவதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழித்து பேசுவதும் ஆக மனிதன் அநாகரீக முறைகளை செல்லும் மார்க்கங்களை தான் என்று காட்டினர். இது மன மேடைகளின் கூட கரகாட்டங்கள் வந்துவிட்டது. ஆகவே அங்கே பார்த்தால் மன மேடைகளை மற்றவர்களை மகிழ்விக்க செய்ய இங்கு தவறான ஆட்டங்களை காட்டி மனமக்களை ரசிக்க செய்யும் போது இங்கே எதன் மோகம் இங்கே பதிவானதோ அதன் நிலைகளைத்தான் இங்கே வருகின்றது. அதே போல அதே சமயத்தில் இன்று பாட்டுகளை பாடி ரசிக்க செய்யும் தன்மைகளும் இதை போன்றுதான் வருகின்றது. ஆக அநாகரிகமான பாட்டுகளிலும் ட்ரம்களை ஓதுவதும் பெண்களை கேலி செய்வதும் இதை போன்ற உணர்வுகளைக் கொண்டு காம ஏழைகளை உருவாக்கும் உணர்வுகளைத்தான் இன்று மன மேடைகளில் வாசிக்கப்படுகின்றது. மனிதன் அநாகரிகத்தை தான் அழைத்துச் செல்கின்றவர் மனமக்கள் எப்படி வாழ வேண்டும், மனமானத்தின் ஒரு ஒன்று சேர்த்து வாழ வேண்டும் என்றும் காவியங்களை ஓதி அதற்கு தக்க இசைகளை பாடி அந்த இசையின் உணர்வுகொண்டு மனமக்கள் ஒன்று சேர்த்து வாழும் நிலையும் தனது வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றும் நிலையும் பண்பட்ட காலங்களில் அந்த கருத்தினை செலுத்தினர். இன்று திருமண மேடைகளில் ஏழு நாள் விழாக்களை வைத்தார்கள். ஒவ்வொரு நாளும் மனிதன் தான் திருமணமானத்தில் உனது வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும், உன் கணவனுடன் எப்படி வாழ வேண்டும், உன் மனைவி மக்களுடன் எப்படி வாழ வேண்டும் என்று நலங்கு பாடல்களை பாடி நீ ஒன்று சேர்த்து உணர்வுகள் எப்படி வாழ வேண்டும் ஐந்து கேலியாக பேசி நீ வீட்டுக்கு புகுந்து விட்டாய் அங்கே நீ எப்படி வாழ வேண்டும், அங்கு ஒன்று சேர்த்து நிலைய வருகின்றது, உன் மாமியார் இப்படி பேசினால் நீ எப்படி இருப்பாய் என்றும் ஒருவர் பாடுவதும் எதிர்ப்பாடுகளை கொடுத்து இதனால் விளக்க உரையில் நலங்கு பாடல்களை பாடி வந்தனர். அது யாராவது சற்று சிந்தித்தமா? ஆக அதே சமயத்தில் தீமையின் உணர்வுகளுக்குத்தான் இன்று நாம் வழிவகுத்து விட்டமை தவிர நன்மையின் பண்புக்கு நாம் இன்றும் எழுந்து அது அவருடைய நிலைகளுக்கு செல்லவில்லை. அநாகரிக வாழ்க்கையும் மனிதன் இப்போது பார்த்து ரசிக்கும் நிலைவரப்பும் தன் குடும்பத்திலே கலக்கம் கண்டுணரும் கன்னி பெண்கள் அதனை தவறான வழியில் பயன்படுத்துவதும் ஆக தனதே சமயத்தில் இதை போல ஆட்டங்களும் ஆலயங்களில் பாட்டங்களும் ரசித்து உணரப்படும் போது கேலி கூத்தும் நிலைவரப்பும் வாலிப பக்கன் இதை இழந்து தன்னை மறந்து தவறும் உணர்ச்சிகள் சென்று தாய் தந்தைகள் கட்டுப்பாடு இழந்து தனித்து அதாந்து தான் தோண்டி தரமாக தெரியும் தன்னை காதலந்த பொருள் மரணம் என்ற நிலைக்கு அழைத்து சென்று தான் பெற்ற தாய் தந்தைகளுக்கு வளர்த்த தாய்ந்தவை மறக்கச் செய்யும் உணர்வையைத்தான் இன்று வருகின்றது. ஆலயங்களிலும் சரி இந்த ஆலய பண்புகள் நடத்தும் நிலைகளும் சரி இதை போன்ற நிலைகளிலிருந்து மனிதன் மீதல் வேண்டும். எத்தனை குடும்பங்களில் தாய் தந்தைகள் தன் குழந்தையை சீராக வளர்க்கின்றனர், எதிர்காலம் நலமாக இருக்கும் என்று எண்ணுகின்றனர். ஆனால் இதை போல ஆலயங்களையும் தெருக்கூத்துகளையும் சினிமாக்களையும் நாடக மேடைகளையும் ஆக கைது திருமண மண்டபங்களையும் இதை போன்று திருமணமாக வாழ்த்து வருவார்கள். இதை போன்ற அநாகரிக முறைகளை அது கவரப்படும் போது மோகத்தின் உணர்வும் கவர்ந்த உணர்வுகள் அவருக்குள் தன் பண்பை இழந்து ஆக தாய் தந்தை மறந்து காதலிக்கிறேன் என்றும் அதனால் நீ போய்விட்டால் நானும் போய்விடேன் என்றும் இந்த உணர்வின் தன்னை அகால மரணங்களுக்கு அழைத்துச் செல்வதும் பண்பினை இழக்க செய்வதும் தாய் தந்தை வளர்த்தவர்கள் தன் குழந்தை சீராக இருப்பான் நலமாக இருப்பான் உலகை காப்பான் தன் குடும்பத்தை காப்பான் தான் தெரிவி செல்வத்தை அவன் நிலைநிறுத்துவான் என்ற உணர்வுகள் மறந்து ஆக தாய் தந்தைகள் நரகலோகத்திற்கு செல்லும்போது பெற்ற பிள்ளைகள் திருமண பருவம் ஆனத்தில் இப்படி நாகரீக நிலைகள் இழக்கப்பட்டு தாய் தந்தைகள் அனாதிகள் போல் ஆகப்பட்டு அவர்கள் நரகலோகத்திற்கு அழைத்து செல்லும் ஒவ்வொரு நாளும் இதனை உணவை கவர்ந்து நுகர்ந்த வேதனைகள் கடும் நோயாக மாறி மீண்டும் குழுவாக புதுசாக பிறக்கும் நிலைதான் இங்கே வருகின்றது.